சகோதரனேவில் உங்களுக்கு நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. கர்த்தராக இயேசுவை ஆராதிக்கும்படி மீண்டும் இக்காலையில் இங்கே கூடாரத்தில் இருப்பது நன்மையானதாய் உள்ளது. இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு இது நம்முடைய இரண்டாவது ஆராதனையாக உள்ளது. நாம் இங்கே அதிகாலையில் இருந்தபோது கர்த்தர் ஓர் ஆச்சரியமான வழியில் நம்மை சந்தித்தார். நான் ஒரு சில நிமிடங்கள் சபையோரிடத்தில் பேசும்படியாக வந்தபோது இன்னபடி பேச வேண்டும் என்று ஒரு பாடப்பொருளை கூட ஆயத்தப்படுத்தவில்லை. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், நான் பிரசங்கிக்க வேண்டியதாயிருந்தது. நமக்கோ மிக நல்ல ஒரு நேரம் அங்கே உண்டாயிருந்தது. நாம் இதற்காக கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது இந்த சிறு கூடாரத்தில் இங்கே நமக்கு உட்கார்வதற்கு போதுமான இடமில்லாததற்கு நாம் வருந்துகிறோம். ஏனென்றால் ஜனங்கள் அந்த விதமாக இங்கே நிற்க வேண்டியதாயுள்ளது. எனவே நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஆனாலும் இந்த நேரத்தில் நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆகையால் நாங்கள் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைக்க முயற்சிக்க மாட்டோம். உங்கள் யாவருக்கும் ஒரு சிறு ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சுகவீனமுள்ள ஜனங்களுக்கு ஜெப அட்டைகள் கொடுக்கப்பட்டு விட்டபடியால் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். தேவன் நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நோக்கத்திற்காகவே நாம் இங்கே இருக்கின்றபடியால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது இன்றிரவு ஆராதனை ஞானஸ்தான ஆராதனையாய் உள்ளது. இதுவரை தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றிராது நீங்கள் அவ்வாறு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வாஞ்சை கொண்டிருந்தால் நாங்கள் உங்களை இங்கே இன்றிரவே அழைக்கிறோம். வந்து ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய ஞானஸ்தான வஸ்திரங்களையும் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் நாங்கள் இன்றிரவே இங்கே ஞானஸ்தானம் என்ற விதத்தில் ஒரு மகத்தான ஆராதனையை எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது இன்றைக்கு இது ஈஸ்டராய் இருக்கின்றபடியால் ஒருவேளை உங்களில் அநேகர் ஏற்கனவே உங்களுடைய சொந்த ஆராதனைகளில் அல்லது இங்கே நடைபெற்ற சூரியோதய ஆராதனையில் இருந்திருக்கலாம். ஆயினும் நீங்கள் இந்த எங்களுடைய இன்றைய ஆராதனையின் பாகத்தில் இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இக்காலையில் ஒரு ஈஸ்டர் பிரசங்கத்தை தொடரும்படியாக நாங்கள் உங்களுடைய கவனத்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களின் மேல் வைக்குமாறு வேண்டுகிறோம். அதன் பின்னர் பரிசுத்த மார்க்குவில் இல்லை சரியா கூறினார் பரிசுத்த லூக்கா 20 இல்லை 49 அதிகாரம். ஒரு சில நிமிடங்கள் அதை வாசிக்க விரும்புகிறேன். முதலில் பரிசுத்த யோவான் 21 அதிகாரம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றால் அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர்தாமே அந்த வார்த்தையின் பாகத்திற்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. பின்னர் லூக்கா 49 அதிகாரத்தில் 27 வசனத்திலிருந்து துவங்குவோம்.
And beginning at Moses and all the prophets,
மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். என்ன ஒரு முரண்பாடு! ஓரிடத்தில் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் இந்த இடத்திலோ அவர் செய்த ஒரு காரியத்தினால் அவர்கள் அவரை அறிந்து
கொண்டனர்.
உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு இப்பொழுது நாம் ஜபத்திற்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Our kind heavenly Father, we thank thee this morning for this great occasion that we have together.
எங்கள் தயவுள்ள பரலோக பிதாவே, இந்த தெய்வீக ஐக்கியத்தின் உறுதிமொழியை உடையவர்களாய் இருக்கும்படிக்கு அவருடைய சிலுவை ஏற்றத்தின் பங்காளிகளாகவும் உலகத்தின் காரியங்களுக்கு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு நித்திய ஜீவனுக்கென்று மீண்டும் புதியதாக எழுப்பப்பட்டவர்களாக இக்காலையில் இந்த உயிர்த்தெழுதலே கிறிஸ்துவின் பிரசனத்திற்குள்ளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து கூடியிருக்கிற இந்த மகத்தான சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. பண்டைய தீர்க்கதரிசி கூறினது போன்றே நாங்களும் எங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் என்றே கூறுகிறோம். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராய், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே ஒரு பிரதான ஆசாரியராய், உபத்திரவத்தை ருசி பார்த்திருக்கிறவராய், எங்களுடைய அறிக்கையின் பேரில் வேண்டுதல் செய்யக்கூடியவராய் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் இதற்காக எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்தான சர்வவல்லமுள்ள தேவனின் பிரசன்னத்தில் இன்றைக்கு எங்களை சுட்டிக்காட்டுகிற ஒருவர் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறது. அவர் மறித்து விடவில்லை, ஆனால் அவருடைய பிரசன்னத்தில் உயிரோடு விற்றிருக்கிறார். அவர் எங்கும் எல்லாவிடத்திலும் பிரசன்னராய், எல்லா காரியங்களையும் அறிந்தவராய், சர்வ வல்லமை புரிந்தவராய், எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராய், எல்லாவற்றையும் அறிந்தவராய், என்றென்றைக்கும் பிரசன்னராயிருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய இதயத்தில் நாங்கள் பற்றிக் கொண்டிருக்கிற இந்த மேன்மையான மகிமையான சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம். அதை எவ்வளவு அருமையாய் பற்றிக் கொண்டிருக்கிறோமே. அவரோ அங்கே எங்களுடைய பலவீனங்களால் பரிதபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுக்காக பாடுபட்டு எங்களுடைய நோய்களை கல்வாரியிலே சுமந்தார். நாங்கள் அதற்காகவும் இப்பொழுது நாங்கள் பெற்றுள்ள இந்த நேரடியான உறுதியை அறிந்து கொள்வதற்காகவும் இன்றைக்கு அதை அறிந்திருப்பதற்காகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் உயிரோடு இருந்து கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை நேசிக்கிறார். இது ஒரு உண்மையான ஈஸ்டர் ஆகும்படியாக இன்றைக்கு அவருடைய பிரசன்னம் எங்களோடு தொடர்ந்து நீடித்திருக்கும்படி அனுமதிக்க மாட்டீரோ. தேவனே, இந்த காலையில் உம்மை அறியாதிருக்கிறவர்களிடத்தில், அந்நியராய் இருக்கிறவர்களிடத்தில், உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவை அறியாதிருக்கிறவர்களிடத்தில் அவர்தாவே மகத்தான முழு வல்லமையில் வந்து அவர்களுடைய ஜீவியத்தின் பாவங்களை எடுத்து போட்டு அதற்கு பதிலாக தேவனுடைய நன்மையான காரியங்களை அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதை அருளும். இந்த நாள் ஒவ்வொரு அவிசுவாசியையும் தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு வருவதாக. இன்றைக்கு இந்த மகத்தான ஞாபக சின்னத்தின் நினைவு விழாவாக தேசங்களினூடாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் எங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கையில் உம்முடைய அப்பிரயோஜனமான ஊழியக்காரனான எனக்கு உதவி செய்யும். இங்குள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முடிவரும் போது நாங்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று அந்நாளில் அவர்கள் எம்மாவிலே கூறினது போல நாங்களும் கூறுவோமாக. கர்த்தாவே, இதை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தேவனுடைய மகத்தான நித்திய ரட்சிப்பின் திட்டத்தின் முன்னறிதலில் கடந்த காலத்தில் எப்படியாய் தேவன் மனிதனை தன்னை ஆராதிப்பவனாக இருக்கும்படி உண்டாக்கின போது அவர் அவனை அந்த விதமாகவே இருக்கும்படி உண்டாக்கினார். எனவே அவனுக்கு ஆராதிக்கும்படியான ஒரு வாஞ்சை உண்டாயிருந்திருக்கும். எல்லா காலங்களினூடாகவுமே மனிதன் தனக்கும் தான் எங்கே போய்கொண்டிருக்கிறான் என்பதற்கும் இடையே தொங்குகிற காலத்தின் திரைக்கப்பால் உள்ளதை நோக்கி பார்க்க வாஞ்சித்து வந்துள்ளான். கிபி 603 ஆண்டு இங்கிலாந்து மன்னன் பரிசுத்த அகஸ்டின் என்பவர் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். அப்பொழுது அவன் ஒரு பெரிய கனப்படுப்பண்டையிலே ஒரு இரவு அமர்ந்து இவனிடத்தில் கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு சிறு குருவி அந்த வெளிச்சத்தண்டைக்கு பறந்து வந்து சற்று நேரம் சிறகடித்து பறந்து வட்டமிட்டு பின்னர் மீண்டும் பறந்து போய்விட்டது. அப்பொழுது பரிசுத்த அகஸ்டின் ராஜாவிடத்தில் கூறினது என்னவென்றால், அது எங்கிருந்து பறந்து வந்தது, எங்கே சென்று விட்டது என்று கேட்டார். மேலும் அவர், அந்த விதமாகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திற்குள் வருகிறான். அவன் இங்கு வந்து சிறிது மனசாட்சியின் புலன்களில் நடந்தும் சரியாக அவன் எங்கிருந்து வருகிறான் என்பதை அறியாமல் இருக்கிறான். ஆனால் அவன் எங்கே போய்கொண்டிருக்கிறான் என்பதை அவனுக்கு கூறக்கூடிய புத்தகம் ஒன்று மாத்திரமே உண்டு, அதுதான் வேதாகமாகும் என்றார். அதன் மூலமாகவே ராஜா மனமாற்றமடைந்து தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார். அதற்கு அடுத்த நாள் காலையில் அவரும் அவருடைய வீட்டார் எல்லோரும் கர்த்தரின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். மனிதன் தன்னுடைய ஜென்ம சோபமான நிலையில் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது, அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்களால் முடிந்த அளவு நீங்கள் கவனமாய் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது கடினமாய் உள்ளதையும் நீங்கள் நின்று கொண்டிருப்பதையும் ஜனக்கூட்டம் மிகவும் நெருக்கமாய் உள்ளதையும் நான் அறிவேன். ஆனாலும் வார்த்தைக்கு செவி கொடுக்க முயற்சியுங்கள். ஏனென்றால் வியாதி உள்ளவர்கள் பாவ வியாதியில் இருப்பவர்கள், முக்கியமாக இக்காலையில் பாவ வியாதியில் இருப்பவர்கள் சமாதானத்தை கண்டறிய விரும்புகின்றனர். விடுதலையின் அறிக்கை கையெடுத்திடப்பட்டுள்ளது. நீங்கள் விடுதலையாய் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்களும் அதை அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் விசுவாசம் ஒரு தெய்வீக இழைப்பாரும் சலத்தை முன்னதாகவே பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தால் அதை வைக்கும்படிக்கு ஒரு தெய்வீக இழைப்பாரும் சலத்தை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை தவிர வேறு மேலான ஸ்தலமே கிடையாது, வேறு மற்ற தெய்வீக வழியும் கிடையாது. நாம் நம்முடைய விசுவாசத்தை நேரடியாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் பேரில் இழைப்பாரும்படி செய்ய வேண்டும். இப்பொழுது மனிதன் தன்னுடைய மாம்ச பிரகாரமான நிலையில் மற்றும் தன்னுடைய மனோரீதியான கருத்துக்களினால் எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து பிரித்துக் கொள்ளுகிறான். ஆதி முதற்கொண்டே மனிதன் மற்றொரு புறத்தை காண வாஞ்சித்து வருகிறான். ஆனால் அவன் ஒரு சிறை வீட்டில் கட்டப்பட்டிருக்கிறான். சில சமயங்களில் மனிதனுடைய பாரம்பரியம் அங்கே அவனை வைத்து விடுகிறது. அதாவது அவர்கள் வித்தியாசமான பாரம்பரிய முறைகளையும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற சொந்த எண்ணங்களையும் கற்பிக்கின்றனர். மனிதன் தன்னை அடிமைத்தனத்தின் கீழே உள்ள தன்னுடைய பாரம்பரியத்தின் கீழ் வைத்துக் கொள்கிறான். அது உலக துவக்கம் முதற்கொண்டே இருந்து வருகிறது. அது அந்த விதமாகவே இருந்து வருகிறது. அவன் ஒரு சிறை வீட்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறான்.
But man always is long to see the other side.
ஆனால் மனிதன் எப்பொழுதுமே அந்த மற்றொரு புறத்தை காண வாஞ்சித்து வருகிறான். இயற்கைக்கு மேம்பட்ட எந்த ஒரு சிறிய காரியம் காணப்பட்டாலும் மானிட வர்க்கத்தினர் அதனை தேடி ஆராய்ச்சி செய்வர். ஏனென்றால் அது எல்லைக்கோட்டுக்கு அப்பால் உள்ள மறுகரையை குறித்த ஒரு வாக்குத்தத்தமாய் உள்ளது. அவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய தன்னுடைய சிருஷ்டிகரின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவரே அவனை அவ்வாறு நோக்கி பார்க்கும்படி செய்கிறார். அவன் தேவனை ஆராதிக்கும் ஒருவனாக இருக்கும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். எனவே அவன் அந்த உணர்வை வெளிப்படுத்த ஒரு இடத்தை கண்டறிய வேண்டும். இன்றைக்கு அதுவே இங்கே எங்களுடைய நோக்கமாக உள்ளது. இந்த ஈஸ்டர் காலையில் உங்களுக்கு உண்மையான சுவிசேஷ சத்தியத்தை அளிக்க வேண்டும் என்பதே இங்கே இன்றைக்கு எங்களுடைய நோக்கமாக உள்ளது. எவரிடத்திலும் ஒன்றுமில்லை, எந்த ஸ்தாபனத்தின் பேரிலும் ஒன்றுமில்லை, எந்த அஸ்திவாரத்தின் பேரிலும் ஒன்றுமில்லை. அது சுவிசேஷத்தின் பேரிலான எளிமையான வேதாகம சத்தியங்களின் பேரில் மாத்திரமே உள்ளது. அது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது என்றே நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை என் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் விசுவாசிக்கிறேன். அதைத்தான் நான் இந்த நம்முடைய இங்குள்ள சிறு பட்டணத்திற்கு இன்று கூற விரும்புகிறேன். அதாவது கடந்த 10 வருடங்களாக உலகத்தை சுற்றிலும் சம்பவித்துள்ளதாக நான் கண்டிருக்கிற இந்த மகத்தான நம்ப முடியாத காரியத்தையே கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நாங்கள் இந்த பட்டணத்தில் அநேக முறை ஆராதனைகளை நடத்த சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்த முயன்றோம். இங்கே எனக்கு நண்பர்கள் இல்லை என்று நான் கருதுகிற காரணத்தினால் அல்ல, காரணம் எனக்கு நண்பர்கள் உண்டு. நீங்கள் தான் என்னுடைய நண்பர்கள், நானும் கூட நேசிக்கிறேன். ஆனால் இது நான் வளர்க்கப்பட்ட சொந்த ஊராய் இருக்கிறது என்பதே என் கருத்து. எனவே இது என்னுடைய இடமாய் இருக்கிறபடியால் இங்குள்ள எல்லோருமே என்னை அறிந்திருக்கிறார்கள். ஆகையால் இது ஒரு விதமான கடினத்தை ஏற்படுத்துகிறது. காரணம் வேதமும் அதே காரியத்தை கூறியுள்ளது. அதாவது உன்னுடைய சொந்த பட்டணத்தில் அல்லது உன்னுடைய சொந்த ஜனங்களின் மத்தியில் என்று கூறப்பட்டுள்ளபடியால் சுவிசேஷத்தை எடுத்துரைப்பது கடினமாய் உள்ளது. எனவே எல்லா காலங்களிலுமே அவ்வாறு இருந்து வருகிறது. எனவே இதற்கும் இப்பொழுது எந்த விதமான விதிவிலக்கும் இருக்காது. நாம் இந்த ஆராதனையை இந்த காலையில் நடத்தி தரும்படி தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டபடியால் அவரே இதை நமக்கு நடத்தி தர போகிறார் என்று நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவர் இதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் அவர் தம்முடைய மகத்தான பிரசன்னத்தினாலும் தம்முடைய சர்வ வல்லமையினாலும் அதை செய்வாரே. ஆனால் அப்பொழுது அவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதையே அது பொருட்படுத்துகிறதாயிருக்கும். இந்த ஈஸ்டர் காலையில் கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்ற பிழையற்றதும் அழிக்க முடியாததுமான நிரூபணமாக உயிர்த்தெழுந்து அவர் ஜனங்களுக்கு மத்தியில் சந்தரிப்பதையும் இங்கு உலாவுவதையும் கண்டறிவது என்னவோர் அற்புதமான நேரமாயிருக்கும். இயேசு மரித்தவராய் இருக்கவில்லை என்று நான் போராடி கொண்டு வருவதே என்னுடைய வாதமாய் உள்ளது. அவர் உயிரோடு இருக்கிறார், மெய்யாகவே உயிரோடு இருக்கிறார், சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பார். தேவன் தம்முடைய கிருபையினால் அதை இக்காலையில் நம்மை அறிந்து கொள்ள செய்வாரே. ஆனால் அப்பொழுது பரிசுத்தாவின் உதவியினால் இயேசு நிச்சயமாகவே மரித்தோரிலிருந்து எழுந்து இன்றைக்கு கட்டிடத்தில் ஜீவிக்கிறார் என்பதை சந்தேகத்தின் நிழலுக்கு இடமின்றி எங்களால் உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்றும் நான் நம்புகிறேன். உலகத்தின் முடிவு பரிந்து உங்களோடு இருப்பேன், அவரே அதை வாக்களித்தார். இப்பொழுது மனிதன் தன்னுடைய மாம்ச பிரகாரமான சிந்தையில் அவன் முதலில் இதை உருவாக்கிக் கொண்டான். ஜனங்கள் நல்ல நோக்கத்தோடு கோட்பாட்டு சுவிசேஷத்தை கொண்டு வர முயற்சித்து நல்லது, நாம் சபைக்கு செல்வோம் என்று கூற முற்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். அது நல்லதுதான். ஆனால் நல்ல நோக்கங்களோடு நாம் இந்த கோட்பாட்டு அறிக்கை முறைமையை உடையவர்களாக இருப்போம். நாம் இந்த ஜபங்களை கூறுவோம். நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோ கோட்பாடுகளை காட்டிலும் ஒரு ஸ்தாபனத்தை காட்டிலும் மகத்தானவைகளாக உள்ளடக்கியதாயிருக்கிறது. அவைகள் எவ்வளவு நன்மையானவைகளாக இருந்தாலும் அதன் நோக்கங்களும் நன்மையானவைகளாக இருந்தாலும் அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அல்லவே. நாம் இந்த காலையில் குறிப்பிடுகின்ற முக்கியமான காரியம் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பது பிழையற்ற நிரூபணமாயிருக்கிறது என்பதேயாகும். இப்பொழுது நம்முடைய பாடப்பகுதியோ அவர்கள் அவரை அறியாதிருந்தனர் என்று கூறுகிறது. அது இன்றைக்கும் அதே காரியமாகவே உள்ளது. ஆனால் மனிதன் அவரை அறிந்து கொள்ள வாஞ்சித்திருக்கிறார். காலங்களினூடாகவே அவர்கள் அவரை அறிந்து கொள்ள வாஞ்சித்துள்ளனர். இக்காலையில் நம்முடைய பாடப்பொருளோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற பொருள் கொண்ட அதிகாலை ஞாயிறு ஆராதனையில் யோபு அவன் பண்டையகால ஆரம்பத்தில் துவக்கத்தில் இருந்தபோதே அவன் தன்னுடைய சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள வாஞ்சித்தான். வேறு விதமாக கூறினால் அவன் நான் போய் வாசலை தட்டி அவரண்டை பேசக்கூடுமானால் நலமாயிருக்குமே என்றான். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக மானிட இருதயம் எப்படி வாஞ்சித்துள்ளது? இன்றைக்கு 4000 வருடங்களுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேலான பிறகும் மானிட இருதயமானது அவருடைய வாசலண்டை சென்று அவருடைய வாசலை தட்டி அவரோடு பழகி அறிமுகப்படுத்திக் கொள்ள இன்னும் எவ்வளவு அதிகமாக வாஞ்சிக்கிறது. ஆகையால் ஜனங்கள் பாரம்பரியங்களினூடாக மக்களை வேதாகம சத்தியங்களின் மகத்தான அடிப்படையிலிருந்து குருடாக்கி இருக்கின்றனர். இப்பொழுது இயேசுவானவரும் பூமியில் இருந்தபோது அதே காரியத்தையே அவர் பேசினார். அவர் நீங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறீர்கள் என்றார். மேலும் அவர் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்களே என்றார். இப்பொழுது கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்பவன் அல்லது மத போதகர்கள் குருடரே, புரிகிறதா? தேவன் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழியை உடையவராயிருக்கிறார். ஜனங்களுக்கு தம்மை தெரியப்படுத்துகிறார். ஆனால் அநேக சமயங்களில் தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படியான ஒரு தருணத்தை அவர்களை கழிப்பதற்கு முன்னமே பாரம்பரியமானது ஜனங்களை பிரித்து வைத்து விடுகிறது. புரிகிறதா? உங்களுக்கு இது புரிகிறதா? பார்த்தீர்களா? பாரம்பரியங்களே, ஓ இன்றைக்கும் அப்படித்தான் உள்ளது. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு பேசிக் கொண்டிருந்த அந்த போதகர்கள் மிகவும் சம்பிரதாய கொள்கைகளில் மாறாதவர்களாக இருந்தனர். ஆயினும் அவர்கள் உண்மையாகவே மேதைகளாகவே இருந்தனர். அவர்கள் வார்த்தையின் எழுத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் அதன் ஒவ்வொரு எழுத்தையும் பின்பற்றினர். அதாவது நியாயப்பிரமாணத்தின் ஒரு சிறு எழுத்தையாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பையாகிலும் அல்லது எந்த ஒரு காரியத்தையாகிலும் கை கொள்ளாமல் இருக்கவில்லை. அவர்கள் அதை பரிபூர்ணமாக கை கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் நாம் முழுமையாக காட்சியிலிருந்து கிறிஸ்துவை விட்டு விலகிச் செல்லும் வரையில் நாம் நம்முடைய கல்வியில் மிகவும் பரிபூர்ணமாயும் நம்முடைய கோட்பாடுகளில் பரிபூர்ணமாயும் இருக்கக்கூடும். ஆனால் நாம் உண்மையான காரியங்களிலிருந்து விலகிச் செல்கிறோம். இப்பொழுது தேவன் மனிதனுக்கு சத்தியத்தை கொண்டு வரும்படியாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பாவ மாம்ச சாயலில் உண்டு பண்ணி அனுப்பினார். எனவே அவர் பூமியின் மேல் இங்கே பிறந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான திருவாதார பலியாக இருந்து நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக நமக்கு விடுதலை அளிக்கும்படியாக நாம் இருந்து வருகிற சிறைவீட்டிலிருந்து நம்மை விடுவிக்க கல்வாரி நாளிலே பலியானார். இப்பொழுது மனிதனோ ஒரு சிறைவாசியாக இருக்கிறான். ஏதோ ஒரு காரியம் மனிதனுக்கு சம்பவித்திருக்கும் வரையில் அவன் ஒரு சிறைவாசியாகத்தான் இருக்கிறான் என்று தேவன் கூறினார். நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது புதிய பிறப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட காரியம் மனிதருக்கு சம்பவிப்பதற்கு முன்பு அவனால் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள வழியே கிடையாது, அல்லது தேவனை எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது, அல்லது தேவனை குறித்த எந்த அறிவுமே அவனுக்கு இருக்காது. வார்த்தையானது அதை உரைத்தாலும் அவனுடைய சிந்தை அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ஒரு மானிட சிந்தையாயிருக்கிறது. தேவ பக்திக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள அவனுக்குள் தேவனுடைய சிந்தையை அவன் பெற்றிருக்க வேண்டும். புரிகிறதா? ஆகையால் வாசிக்கும் எல்லா ஆற்றலும் எல்லா பள்ளிகளும் எல்லா போதனைகளுமே அவ்வளவு நல்லவைகளாக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது உண்மையான அடிப்படை மேமையாயிருக்காது. தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அது உண்மை. சுவிசேஷம் நற்செய்தியாயிருக்கிறது. வேத வாக்கியங்களை குறித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏசாயா 61 அதிகாரத்தில் அங்கே தேவன் கூறியுள்ளதை குறித்துக் கொள்ளுங்கள். சரியா கூறினால் கிறிஸ்துவின் வருகை குறித்து அவர் ஏசாயாவில் பேசுகிறார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அனுப்பினார் என்றார்.
To open the prison doors of man who are sitting in darkness.
தேவன் அந்தகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற மனுஷரின் சிறை கதவுகளை திறக்கவே கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் கூறின அந்த மாதிரியை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவர்களை விடுதலையாக்கு என்று கூறியுள்ளார். அது எழுத்தறிவற்றவர்களாய் இருந்தவர்கள் அல்ல, அவர்கள் மேதைகளும் கல்வி பயின்றவர்களுமாய் இருந்தனர். கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்கவே வந்தார். இப்பொழுது இது சிறு குழந்தைகளையும் கூட புரிந்து கொள்ள செய்யும். கிறிஸ்து வந்தபோது இன்றைக்கு உதாரணமாக கூறினால், அதாவது நீங்கள் ஒவ்வொருவருமே மரணத்துக்கு ஏதுவாக தண்டிக்கப்பட்டிருந்தீர்கள். நீங்கள் ஒரு சிறை வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்ததையும் நாளைய சூரியோதய நேரத்தில் நீங்கள் மறிக்க வேண்டியதாக இருந்ததையும் அறிந்திருக்கிறீர்கள். தேவனிடத்திலிருந்து விலகி பாவமுள்ளவர்களாக இருக்கிற அநேகரி காலையில் அந்த ஸ்தானத்திற்குள்ளாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக ஜனங்கள், உண்மையான நல்ல ஜனங்களாக இருக்கிறவர்கள் இந்த காலையில் அந்த நிலைமைக்குள்ளாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களில் அநேகர் இங்கே புற்றுநோயோடும் கட்டியோடும் குருட்டுத்தனத்தோடும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் சிலர் எல்லாவிதமான நிலைமைகளுக்குள்ளாகவுமே அமர்ந்துள்ளீர்கள். அதே சமயத்தில் தேவன் சிறை கதவுகளை திறந்து உங்களை விடுவிக்கும்படியாக கிறிஸ்துவை அனுப்பினார். நீங்களோ சுகவீனம் ஒரு அடிமைத்தனமா என்று கேட்கலாம். ஆம், இயேசுவானவர் நிமிரக்கூடாத குணியாயிருந்த ஸ்திரீனிடத்தில் அது தெளிவாக விளக்கி கூறினார். அவர் தன்னுடைய கரங்களை அவள் மீது வைத்து அவளை குணப்படுத்தினார். அவள் நிமிர்ந்து நின்றார். அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க துவங்கினர். போதகர்கள் குற்றம் கண்டுபிடித்தனர். அப்பொழுது அவர், இதோ சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த அடிமைத்தன கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று கேட்டார். ஆகையால் நம்முடைய மகத்தான மீட்பராகிய கிறிஸ்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பாவத்திலிருந்து விடுவிக்கவும் வியாதியிலிருந்து விடுவிக்கவுமே வந்திருக்கிறார். அவர் கல்வாரியிலே மரித்த போது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தடும்புகளால் குணமாகிறோம். இப்பொழுது அதுவே நற்செய்தியாய் உள்ளது. அதுதான் சுவிசேஷம். கிறிஸ்து பாவியினுடைய ஸ்தானத்தில் மரித்தார் என்பதும், கிறிஸ்து சுகவீனமுள்ள மனிதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார் என்பதுமே சுவிசேஷமாக இருக்கிறது. கிறிஸ்து பாவியினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து கவலையுற்ற மனிதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து பிசாசினால் பிடிக்கப்பட்டவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து ஒவ்வொரு ஸ்தானத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு துயரத்திலிருந்தும் பிசாசிரமை சிறை வீட்டில் வைத்துள்ளதற்கு காரணமான ஒவ்வொரு பாபத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கினார். கிறிஸ்து இலவசமாய் நம்மை மன்னிக்கும்படிக்கு வந்தார். ஒவ்வொரு காரியமும் இலவசமாகவே நடைபெறுகிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அவர்கள் அடிமைகளாய் அந்நாட்களில் இருந்தனர். அவர்கள் இங்கே அடிமைத்தனத்தின் கீழ் அடிமைகளாய் இருந்தனர். ஆபிரகாம் லிங்கன் கருப்பு நிற மனிதரை விடுதலையாக்கவும் அவர்கள் இனி ஒருபோதும் அடிமைகளாய் இல்லாமல் இருக்கும்படியான உரிமைகளை வழங்கவுமே மறித்தார். அவர்களும் கூட சூரியோதய வேளையிலேயே விடுதலையாக்கப்பட்டனர். அவர்கள் அதை குறித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் சூரியன் உதயமான உடனே தாங்கள் விடுதலையாக போவதை அறிந்திருந்தனர். அப்பொழுது அவர்களில் சிலர் திடகாத்திரமானவர்களாயும் சிறந்த தேக அமைப்புடையவர்களாயும் இருந்தபடியால் அவர்கள் மலையின் மேலே ஏறி சென்றனர். மேலும் சிலரால் மலையின் உச்சிக்கு ஏற முடிந்தது. சிலர் பாதி மலை வரை மாத்திரமே ஏறி இருந்தனர். இன்னும் சிலர் மலையின் கீழேயே இருந்தனர். சூரியன் உதயமாக துவங்கும் போதே மிகுந்த பலமுள்ளவர்களாய் இருந்தவர்கள் மலையின் உச்சியில் இருந்தனர். இன்றைக்கு நானதை பரிசுத்தாவியின் செயலைக்குள்ளாக எழும்பியுள்ள மகத்தான பலமுள்ள கிறிஸ்தவர்களுக்கே ஒப்பிட விரும்புகிறேன். அதாவது நீதிமானாக்கப்படுதலின் கீழாக வந்துள்ளவர்களையும் குழப்பத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களையும் ஒப்பிட்டு கூற விரும்புகிறேன். அவர்கள் உயிரை ஏறி சென்றிருந்தனர். முதலாவது உயரத்தில் இருந்தவர்களால் அதை தூரத்திலிருந்தே பார்க்க முடிந்தது. எனவே அவர்கள் சூரியோதயத்தை கண்டவுடனே அவர்கள் தங்களுக்கு கீழே இருந்தவர்களை நோக்கி, நாம் விடுதலை அடைந்து விட்டோம் என்று தங்களுடைய உச்சக்கட்ட குரலில் உச்சரித்தனர். அப்பொழுது அதை கேட்ட மற்றவர்கள் தங்களுக்கு கீழே இருந்தவர்களிடத்தில் சத்தமிட்டு, நாம் விடுதலையாகி விட்டோம் என்று கூறினர். அப்பொழுது அவர்களுக்கும் கீழே இருந்தவர்கள் மற்றவர்களிடத்தில், நாம் விடுதலையாகி விட்டோம் என்று அதை விளக்கி கூறினர். இப்பொழுது பாருங்கள், குன்றின் மேலே இருந்தவர்களால் சூரியனை பார்க்க முடிந்தது. ஆகையால் அவர்கள் விடுதலையாயிருந்தனர். ஆனால் அந்த செய்தியானது பள்ளத்தாக்கில் இருந்த அந்த நபருக்கு வந்தவுடனே சூரியன் மேலே எடுமிறதோ அல்லது இல்லையோ அவன் எப்பொழுதும் சுதந்திரமாய் இருக்க போவது போன்று அப்பொழுதே அவன் சுதந்திரமாய் இருந்தான். உங்களுக்கு அது புரிகிறதா? கிறிஸ்து சிறைப்பட்டவர்களை விடுவிக்க வந்தார். எனவே நீங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களில் கட்டுண்டு அரைவழி கிறிஸ்தவ வாழ்க்கை உடையவர்களாய் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதில்லை. நீங்கள் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விடுதலையை பிரசங்கிக்கவும் சிறை கதவுகளை திறக்கவுமே தேவன் கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினாலும் உங்களுடைய மரண தண்டனை உங்கள் மீது உள்ளது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், அவர்கள் உங்களை தூக்கிலிடும்படியாக அல்லது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும்படி உங்களை கொண்டு செல்ல ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள். முதலாவது காரியம் என்றவெனில், நீங்கள் யாரோ ஒருவர் வீதியில் நடந்து வந்து, அதை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், நான் உங்களுடைய மன்னிப்பை பெற்றுவிட்டேன், நீங்கள் மறிக்க வேண்டியதில்லை என்று கூறுவதை கேட்கிறீர்கள். எனவே இப்பொழுது நீங்கள் சிறையிலிருந்து வெளியே வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் சுதந்திரமாய் இருக்கப் போவது போல இப்பொழுதே நீங்கள் சுதந்திரமாயிருக்கிறீர்கள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய மன்னிப்பு கையெடுத்துவிடப்பட்டுள்ளது என்று அவன் அறிந்துள்ள வரையில் அவன் சிறையில் இருந்து வெளியே வரும்போது மகிழ்ச்சியாக இருப்பது போன்று சிறைக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த விதமாகவே இது இக்காலையில் உள்ளது. இதோ அது உள்ளது. இக்காலையில் உட்காவலர்களிலிருந்து வெளியே வரும்படியான ஒரு இருதய பசி கொண்ட ஒவ்வொரு மனிதருக்கும் சிரிக்கும் சுவிசேஷ நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் இன்னமும் சுகமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற செய்தி வந்துள்ளபடியால் உங்களால் அவ்வளவு சுதந்திரமாய் இருக்க முடியும். இக்காலையில் ஒவ்வொரு சிறைவாசியையும் விடுவிக்க சிறை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக 1900 ஆண்டுகளுக்கு முன்னரே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஓ, என்னே ஓர் ஆச்சரியமான காரியமாய் உள்ளது. புலவனவாதை கேட்டபோது அவன் மெய்சிலில் படைந்ததில் வியப்பொன்றுமில்லையே. அப்பொழுது அவனுக்கு ஆவியின் ஏவுதல் உண்டானது. எனவே அவன் இவ்வாறு எழுதினான், ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் என்னுடைய பாவங்களை தொலைதூரம் கொண்டு போய்விட்டார், என்றென்றைக்கும் இலவசமாய் என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ, அது மகிமையான நாளாயிற்று. சிறை கதவுகளை திறந்து நம்மை விடுதலையாக்கிய இந்த மகத்தான பிரபுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருப்பது விசுவாசியின் நம்பிக்கையாய் உள்ளது. கடனானது தீர்க்கப்பட்டாயிற்று, அது முழுவதுமாய் செலுத்தப்பட்டு விட்டது. இயேசுவானவர் மரித்த போதே தேவனும் பாவிகளும் கல்வாரியிலே ஒன்றாக ஒப்புரவாக்கப்பட்டனர். நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்காகவே தேவன் அவரை மூன்றாம் நாளில் எழுப்பினார். அதாவது நாம் அதை நோக்கி பார்த்து அதை விசுவாசித்து நம்முடைய முழு இதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக்கப்படுகின்றோம். நிச்சயமாகவே அது உங்களை உணர்ச்சி வசப்பட செய்கிறது. நிச்சயமாகவே அது உங்களை மகிழ்ச்சியாக்குகிறது. நீங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஒரு மனிதன் தனக்கு முன்னே அங்கே மரணம் தொங்கிக் கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கும் போது இங்கே மன்னிப்பு உண்டாகிறதை எப்படி அவனால் தடுக்க முடியும்? அது உண்மை. அந்த பெரிய நீண்ட சிறைக்கூட வாசலிலிருந்து அந்த ரோம சேவகன் வருவதைக் கண்ட பரபாஸ் அக்காலையில் எப்படி உணர்ந்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவன் பெரிய இரும்பு காலணிகளின் மிதியடி யோசையோடும் சங்கிலிகள் சலசலக்க ஓர் ஈட்டியானது விதியிலே எடுத்துக்கொண்டே வர அந்த சேவகன் சிறைவாசலை திறந்த போது தான் கொல்லப்பட போவதை அறிந்திருந்தான். எனவே பரபாஸ் நடுங்கி கதறி வெளியே ஓட ஆயத்தமாகி, ஓஹோ, இது என்னுடைய முடிவாயிற்றே என்று கூறினான். அப்பொழுது அவனோ, பரபாசே, நீ மன்னிக்கப்பட்டு விடுதலையாக இருக்கிறாய் என்பதை நான் வாசித்து காண்பிக்கிறேன் என்றான். அப்பொழுது பரபாஸ் ஏன் என்று கேட்டு நான் மறிக்கப் போவதில்லையா என்று கேட்டான். அதற்கு சேவகனோ, இல்லை, நீ மறிக்க வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பரபாஸ் நான் அதற்காக என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்டான். அதற்கு இவனோ, ஒன்றும் செய்யவில்லையே என்றான். அப்பொழுது பரபாஸ் அப்படியானால் இந்த மன்னிப்பு எப்படி உண்டானது என்று கேட்டான். அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி அவரை சுற்றி அழைத்து வந்து உயிரை நிறுத்தி, அதோ தொலைவிலே அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதரை பார்க்கிறாயா? ஏளனமாய் வழிந்த எச்சில்கள் அவருடைய முகத்திலிருந்து வழிகிறதை காண்கிறாயா? அவருடைய கரத்தில் உள்ள காயங்களை காண்கிறாயா? அவைகள் உன்னுடையவைகளுக்கானதா இருந்தன, ஆனால் அவர் உன்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூறியிருந்திருப்பார். அவர் உனக்காக சிறைவாசலை திறந்தார். அதாவது நீ மறிக்கும்படியாய் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருந்தாய், ஆனால் அவரோ உன்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டாரே. ஈஸ்டர் காலையிலே தேவன் அவரை நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்காகவே எழுப்பினார். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த நிகழ்ச்சியை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற காரணத்தால் எப்படியாய் அவருடைய ஜீவனுள்ள அலைகள் ஆழங்காண முடியாத பெரிய அலைகளைப் போல நம்முடைய இதயத்திற்குள் நீதிமானாக்கப்படுதலின் சமாதானமாய் பாய்ந்து புரளுகிறது. தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிடவில்லை. வரப்போகின்ற நாட்களில் போதகர்கள் மற்றுமுள்ளவர்களின் மூலமாக வார்த்தை குறித்து யாவும் குழப்பமடைந்திருக்கும் என்றும் எப்படி அவர்கள் வார்த்தையை குழப்புவார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் வார்த்தையோடு செய்தியாளரை பரிசுத்த ஆவியை நேரடியாக அனுப்பினார். அது உயிர்த்தெழுதலின் ரூபகாரப்படுத்தலாய் உள்ளது. வார்த்தையை ரூபகாரப்படுத்த பரிசுத்த ஆவியே இல்லாதிருந்திருந்தால் அப்பொழுது என்னால் உயிர்த்தெழுதலை விசுவாசித்திருக்க முடியாது. நான் அப்பொழுது இறைமைகளை தவிர வேறொன்றையும் பெற்றிருந்திருக்கவே மாட்டேன். அல்லது நான் மனோரீதியான கருத்தினை தவிர வேறொன்றையும் பெற்றிருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. மனோரீதியான கருத்து சரிதான், இறைமையில் சரிதான், ஆனால் நாமோ ஒரு நேரடியான சாட்சியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய நாளில் அது ஜனங்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது, மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அது நம்பிக்கையாயுள்ளது. அவர் அங்கே கடைசி கட்டளையை அளித்த போது அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கூறினார். யாராவது ஒருவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, அந்த மகத்தான கட்டளையானது இந்நாள் வரை நீடித்திருந்ததா என்று கேட்கலாம். நிச்சயமாக, எதுவரைக்கும்? உலகமெங்கும் எத்தனை பேருக்கு? சர்வ சிருஷ்டிக்கும் அங்குதான் காரியம். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதே நித்திய ஜீவனாயிருக்கிறது. நீங்களோ, நான் ஏன் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்கலாம். காரணம், அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அது உண்மையே. தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை திரும்பவும் மாற்றிக்கொள்ள மாட்டார். தேவன் ஒருமுறை ஒரு வார்த்தையை பேசுகிற போது அவர் அதனோடு தரித்திருக்க வேண்டும். நான் ஒரு வார்த்தையை கூறி பின்னர் அதை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்களும் அதே விதமாய் செய்யக்கூடும். ஆனால் தேவனால் அவ்வாறு செய்ய முடியாது. அவர் ஒரு வார்த்தையை கூறும் போது அவர் அதனோடு தரித்திருக்க வேண்டும். அவர் அந்த வார்த்தைகளை கூறினார். எனவே தேவன் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார். உயிர் தெழுதல் இன்றைக்கு உயிர் துடி புட்டுகிறதா இருக்கிறது. அது மகதலனா மரியாளுக்கும் அந்த காலை கல்லறையில் நின்று அவரை கண்டு இதோ அவர் இருக்கிறார் என்று கூறினவர்களுக்கும் அது உண்மையா இருந்தது போன்றே அதை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு மானுட இருதயத்திற்கும் அது உண்மையானதா இருக்கிறது. இதோ அவர் இருக்கிறார். அங்கே அவருடைய பெயர் மரியாள் என்றே அழைக்கப்பட்டது. அப்பொழுது அவள் அங்கே சுற்றுமுற்றும் பார்த்து ரபூனி அல்லது போதகரே என்று அவரை கூப்பிட்டாள். இது அந்த காலை அந்த கல்லறையில் நின்று கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கு உண்மையாயிருந்தது போலவே இந்த காலையில் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் தேவனுடைய ஆவியினால் மீண்டும் பிறந்துள்ள ஒவ்வொரு இருதயத்திற்கும் அவ்வளவு உண்மையானதாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய சொந்த சிந்தையில் செய்ய முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. ஒரு கட்டடத்தின் நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கும் போது, அதன் அஸ்திபாரம் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருக்கும் போது, நீங்கள் அந்த கட்டடத்தின் மேல் ஒரு காகிதத்தை ஓட்டவோ அல்லது அதனை வண்ணம் தீட்டவோ முயற்சிப்பது போன்றிருக்கும். அரசாங்கமானது ஒரு வீட்டுக்கு குற்றத்தீர்ப்பு அளித்து அதன் அஸ்திபாரம் இற்றுப்போயிருந்தால் உங்களால் எப்படி அந்த வீட்டை கட்ட முடியும்? நீங்கள் அது விழுந்து போவதற்காக மட்டும்தான் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதன் உட்புறத்தில் எவ்வளவுதான் வண்ணம் தீட்டினாலும், நீங்கள் அதன் மேல் எவ்வளவு நல்ல காகிதத்தை ஒட்டினாலும், நீங்கள் அதன் உச்சியில் எத்தனை மரப்பாவோடுகளை பொருத்தினாலும், நீங்கள் எத்தனை புனித நினைவு சின்னங்களை எழுப்பினாலும், நீங்கள் எத்தனைதான் அதற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதரின் உருவங்களை வைத்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் அதன் அஸ்திபாரம் தவறான நிலைமையில் இருக்கின்றபடியால் அது விழத்தான் வேண்டும். அந்த அஸ்திபாரம் இற்று போய்விட்டது. மனிதன் துவக்கத்திலிருந்தே தன்னுடைய சொந்த மனரீதியான சிந்தனையின் வழியில் தவறாயிருக்கிறான். அவன் தேவனுக்கு ஓர் அந்நியனாயிருக்கிறான். அவன் நம்பிக்கை இல்லாமல், தேவன் இல்லாமல், இரக்கம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் கிறிஸ்துவண்டை வந்து அவரை ஏற்றுக்கொள்வதே அவன் செய்யக்கூடிய ஒரே காரியமாய் உள்ளது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார் என்றார். ஓ, என்னை என்னை ஓர் உறுதிமொழி, என்னை ஒரு வார்த்தை. என்னை அனுப்பின பிதா என்னோடு வருகிறார். கவனியுங்கள், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அவர் உங்களை மாத்திரம் அனுப்பவில்லை, ஆனால் அவர் உங்களோடு செல்கிறார். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். தேவருக்குள்ளாக இருந்த யாவும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஊற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் இருந்த யாவும் விசுவாசிக்குள்ளாக சபைக்குள்ளாக மாற்றப்பட்டது. தேவன் உங்களோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தையின் உறுதிமொழியாய் உள்ளது. அதைத்தான் வேதம் கூறுகிறது. அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். நாம் அதற்காக தனியாக நிற்க வேண்டியதாக இருந்தாலும் அதற்காக நிற்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய திட நம்பிக்கைகளின் பேரில் மாத்திரமே எப்போதும் எங்கும் நிற்க வேண்டியதாயிருக்கிறது. அதாவது கூட்டு பங்காண்மையில் அல்ல, அதில் ஒருவர் மாத்திரமே உங்களோடு நடப்பார். அது வாக்குமூலம் அளித்த அவரே ஆகும், கர்த்தராகிய இயேசு. அவர் ஒருவரே உங்களோடு பள்ளத்தாக்கில் நடப்பார். அவர் உங்களுடைய பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு முட்புதர் இடத்தினூடாகவும் சென்று ஒவ்வொரு மலையிலும் ஏறி செல்வார். உங்களை அவரோடு நுகத்தில் பிணைத்துக் கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. உலகத்தின் காரியங்களோடு நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்கள். பல்வேறு சங்கங்களிலும் ஸ்தாபனங்களிலும் உள்ள நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு தனியாக உங்களை நுகத்தில் பிணைத்துக் கொள்ளுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய ஒழுங்குமுறையாய் உள்ளது. விசுவாசியுங்கள், உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் மனிதர்களாய் இருந்த அதே சமயத்தில் இயேசுவோடு நடந்தனர். அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தனர். இன்றைய மனிதர்களைப் போலவே இயல்பான முறையில் நடந்தனர். ஆனால் அவர்கள் அவர் யாராய் இருந்தார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள தவறினர்.
He said, "Oh, you do take the commandments of God."
குருடரான பரிசேயரே என்றார். அவர், ஓ, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கியிருக்கிறீர்கள் என்றார். கவனியுங்கள், புரிகிறதா? அவர்கள் போதகர்களாய், பண்டிதர்களாய், வேத பாடசாலை மாணாக்கர்களாய் இருந்தனரே. இயேசுவானவர் வருவதாக கூறப்பட்டிருந்த வார்த்தையின்படியே அவர் வந்தார் என்றும், ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள் அதை அந்த விதமாக போதிக்கவில்லை என்றும் வேதம் தெளிவாக கூறியுள்ளது. எனவே அவர்கள் அவை எல்லாவற்றையும் துடைத்தடிக்க முயற்சித்து அது மற்றொரு காலத்துக்குரியதாக இருந்தது, இது மற்ற ஏதோ ஒரு நேரத்தில் இருக்கும் என்று கூறினர். ஆனால் தேவனோ கூறப்பட்டிருந்த விதமாகவே வந்தார். அப்பொழுது அது இருந்த விதமாகவே இன்றைக்கும் அது அவண்ணமாகவே இப்பொழுதும் இருக்கிறது. அவர்கள் இந்த பாகத்தை ஒரு பக்கமாகவே ஒதுக்கி வைக்கின்றனர். இந்த பாகத்தை ஒரு புறமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு, தேவன் அப்பொழுது செய்தார், அவர் இப்பொழுது செய்ய மாட்டார், அது இந்நாளுக்கானதல்ல என்று கூறுகின்றனர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். அதுதான் வேதவாக்கியம். அதுதான் சத்தியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுதான் சத்தியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் அடிப்படை தத்துவத்தில் மாறாதவராயிருக்கிறார். அவர் வல்லமையில் மாறாதவராயிருக்கிறார். அவர் அன்பில் மாறாதவராயிருக்கிறார். அவர் அப்பொழுது இருந்த ஒவ்வொரு வழியிலும் மாறாதவராகவே இருக்கிறார். தேவன் அவரை அனுப்பி அவரோடு சென்றது போன்றே இப்பொழுது அவர் சபையோடு வந்திருக்கிறார். தேவன் அவரை எழுப்பினார். தேவன் அவரோடு இல்லாதிருந்திருந்தால் அவர் இயேசுவை மூன்றாம் நாளில் ஒருபோதும் எழுப்பியிருந்திருக்க மாட்டார். ஆகையால் அவரை அனுப்பின பிதா எப்பொழுதும் அவரோடு இருந்து அவரோடு கல்லறைக்கு சென்று மூன்றாம் நாளில் அவரை எழுப்பினார். இப்பொழுது தேவன் என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் எப்பொழுதும் உங்களோடு உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்று கூறினார். உயிர்த்தெழுதலிலே நம்முடைய ஈஸ்டர் வரும்பொழுது, அந்த ஈஸ்டர் காலையிலே தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி இருந்தது போல அதே விதமாகவே அவரும் அங்கே இருப்பாரு. இப்பொழுது அதனுடைய ஓர் அடையாளத்திலே அவர் இதை கொண்டு வந்திருக்கிறார். ஓர் உயிர்த்தெழுதல் உண்டாயிருப்பதற்கு முன்னர் ஒரு மரணம் உண்டாக வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு காரியமாக இருக்க வேண்டியதாய் உள்ளது. அப்பொழுது தூரமாய் போய் ஓர் உயிர்த்தெழுதலாய் இருக்கும்படிக்கு திரும்பி வருகிறது. அதன் பொருள் திரும்ப கொண்டு வரப்படுதல் என்பதாய் உள்ளது. மனிதன் உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவோடு உயிரோடு எழுப்பப்படுவதற்கு முன்னர் அவன் தனக்குத்தானே மறிக்க வேண்டியவனாயிருக்கிறான். அவனுடைய எல்லா உலக பிரகாரமான கூட்டாளிகளுக்கும் மறிக்க வேண்டியவனாயிருக்கிறான். அவனுடைய உலக பிரகாரமான எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் மறிக்க வேண்டியவராயிருக்கிறார். தேவபக்தியற்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் மறிக்க வேண்டியவராயிருக்கிறார். அப்பொழுதே புதியதாக உயிர்த்தெழுப்பப்படுவான். அப்பொழுது அவன் தம்மை வெறுமையாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை நிரப்புகிறார். அதாவது சரியா கூறினார், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அந்த இடத்தை நிரப்புகிறார். அப்பொழுது அவன் தேவனை விசுவாசிக்கும்படியான ஒரு பிரஜையாகிறான். அப்பொழுது தேவன் காண்கிறது போலவே அவன் காண்கிறான். போதகர்கள் காண்கிறது போல அவன் காண்கிறது இல்லை. சபை அங்கத்தினர்கள் காண்கிறது போல அவன் காண்கிறது இல்லை. தேவன் காண்கிறது போன்று அவன் காண்கிறான். அப்பொழுது கிறிஸ்து ஏற்று வேண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே அவன் காண்கிறான். அப்பொழுது தேவனுடைய வல்லமை மிகவும் மகத்தானதாக இருந்த விதமாகவே இன்றைக்கும் இருப்பதையே அவன் காண்கிறான். அவனுடைய பழைய மாம்ச பிரகாரமான நிலைமையில் நீங்கள் அவனுக்கு தள்ளி போட்டலாம், அவனை மெருகற்ற செய்யலாம், அவனுக்கு உதவி சம்பளம் அளிக்கலாம், அவனை மிக சிறந்த சபையில் அமர்த்தலாம், அவனுக்கு சபையில் அருமையான சாய்மானமுடைய இருக்கைகளை வைக்கலாம், சிறந்த அங்கத்தினர்களை அளிக்கலாம். ஆனால் அவன் முதலில் மறிக்கும் வரையில் அவனிடத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. மறித்த பின்னரே புதிதாக எழுப்பப்படுகிறான். அப்பொழுது அவனை அழைத்த பரிசுத்த ஆவியானவர், அவரை அனுப்பினவர் காலத்தின் முடிவு பயந்தும் அவனோடு இருக்கிறார். ஆமே, ஓ, அது அதிர்ச்சியானதாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள் இருப்பாரேயானால் அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களை செய்வார். கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு நமக்கு மத்தியில் ஜீவிப்பாரானால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடைய கூட இருப்பேன் என்று கூறியுள்ளாரே. அப்படியானால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவராய் இருக்கிறாரா என்பதை நிரூபிக்க ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. அதை விசுவாசிக்கிற சபைக்கு கிறிஸ்து தம்முடைய மாறாத தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அந்த சபைக்கு தம்மை தெரியப்படுத்துவார். நண்பர்களே, அது அவ்வாறு இருக்கத்தான் வேண்டும். இது ஒன்று தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு வஞ்சிக்கிற புத்தகமாக இருக்க வேண்டும், அது உண்மை. இது சரியாக இருக்க வேண்டும் அல்லது தவறாக இருக்க வேண்டும். இது முழுவதும் சரியாக இருக்க வேண்டும் அல்லது முழுவதும் தவறாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியினால் ஏவப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லது அவைகளில் ஒன்று கூட ஆவியினால் ஏவப்படாததாக இருக்க வேண்டும். நான் அதை விசுவாசிக்க விரும்புகிறேன். பவுல், நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. உங்கள் விசுவாச மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான். பவுல் ஏதோ ஒரு வேதசாஸ்திர பள்ளி அனுபவத்தைக் கொண்டு மெருகேற்றும்படியாய் கூட்டவோ அல்லது குறைக்கவோ ஒருபோதும் வரவில்லை. அவன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்ற ஒரே காரியத்தை தெரியப்படுத்த மாத்திரமே வந்தேன். உயிர் தெழுதலின் வல்லமையை உங்களுக்கு பிரசங்கிக்கவும், கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை தெரியப்படுத்தவும் மாத்திரமே வந்தேன் என்றான். கலாத்தியர் 1:8 அவன் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். அது உண்மை. இப்பொழுது அவர் உயிர் தெழுந்து விட்டாரா? இந்த கேள்வியை நாம் கேட்கும்படியாகவே இந்த காலை இங்கே இருக்கிறோம். அவர் உயிர் தெழுந்து விட்டாரா? இப்பொழுது இன்றைக்கு சமய சடங்காச்சாரங்கள் உலகம் முழுவதும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் மகத்தான, அதாவது சுற்றித் திரிகிறார்கள். அவர்களில் சிலர் ஜெபமாலையிலோடு சென்று ஒரு ஜெபத்தை திரும்ப திரும்ப கூறுகிறார்கள். அது அவர்களை பொறுத்ததாய் உள்ளது. இன்னும் மற்றவர்கள் தாங்கள் சார்ந்துள்ள பெரிய ஸ்தாபனங்களின் பேரில் தற்பெருமை எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். அதுவும் அவர்களை பொறுத்ததாய் உள்ளது. இன்னும் மற்றவர்கள் பெரிய சிலுவைகளை அருமையான சபை கட்டிடங்களின் மேலே வைத்து இசைப்பேழைகளையும் சுரமண்டலங்களையும் வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன வைத்துள்ளோம் என்பதை பாருங்களேன், நகரத்தில் மிகச் சிறந்தவர்கள் எங்களுடைய சபைக்கு வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அது சரிதான், அதுவும் அவர்களை பொறுத்தது. ஆனால் அது ஒரு தானிய களஞ்சியத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு தொழுவத்தில் இருந்தாலும் அது எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை தவிர வேறொன்றையும் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. உங்களுக்குள்ளே உயிர் தெழுதலை தவிர வேறொன்றையும் அறிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. நீங்கள் எவ்வளவு நல்லவர்களா இருக்கிறீர்கள் என்பதை குறித்து கேள்விப்பட நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்திலேயே நல்லவர்கள் அல்ல. நாம் துவக்கத்திலிருந்தே நல்லவர்களா இருக்கவில்லை. மானுட இதயத்திற்குள்ளாக இருந்து வருகிற கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு காரியத்தை மாத்திரமே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியானால் கிறிஸ்து மரித்திருப்பாரேயானால், ஆம், மரித்து போய்விடவில்லை, ஆனால் மீண்டும் உயிரோடு எழும்பிவிட்டார். ஆகையால் அவர் நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் அவர் இங்கே பூமி மேல் இருந்தபோது செய்த அதே காரியங்களை அவர் மீண்டும் தம்முடைய வார்த்தையின்படியே அவைகளை தோற்றுவிக்க கடமைப்பட்டவராயிருக்கிறார். அவர் அதை செய்ய கடமைப்பட்டவராயிருக்கிறார். அதே காரியத்தை, அந்த காரியம் மீண்டும் பூமியின் மேல் தோற்றுவிக்கப்படுகின்ற போது, இப்பொழுது அவர் இங்கே இருந்த போது அவர் தம்மை ஒரு மகத்தான சுகமளிப்பவராக உரிமை கோரவில்லை. அவர் அவ்வாறு உரிமை கோரினாரா? அவர் ஒரு சுகமளிப்பவராக இருக்கவில்லை என்றே அவர் கூறினார். எனவே அவர் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்றார். அவர் பெதஸ்தா குளத்திற்குள்ளாக கடந்து சென்றார். அங்கே பெருந்திரளான ஜனக்கூட்டம் படுத்து கிடந்தது. அதாவது முடமானவர்களும் குருடரும் நொண்டியானவர்களும் சப்பாளிகளும் கை கால் திரியவாறு இருப்பவர்களும் சூம்பின உறுப்புடையவர்களும் தண்ணீர் கலக்கப்படுவதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். இதோ இம்மானுவேல் வருகிறார், இதோ இயேசுவானவர் வஸ்திரம் முழுவதும் வல்லமை உடையவராய் வருகிறார். அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு பூரண சுகமடைந்தாள். அவள் அவரை தொட்டுவிட்டு கூட்டத்திற்குள்ளே ஓடி உட்கார்ந்து கொண்டாள். அல்லது வேற எந்த விதமாகவோ அது இருந்தது. அப்பொழுது இயேசு நின்று சுற்றுமுற்று பார்த்தார். பின்னர் என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஏனென்றும் போதகரே, திரளான கூட்டத்தை பாரும், எல்லோருமே உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்றும் கூறினர். அப்பொழுது அவரோ, ஆம், ஆனால் நான் பலவீனம் அடைந்தேன் என்றார். மேலும் அவர் ஏதோ காரியம் சம்பவித்தது என்றார். பின்பு அந்த ஸ்திரீயை கண்டுபிடிக்கும் வரைக்கும் கூட்டத்தாரை நோக்கி சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது அவர், இப்பொழுது உன்னுடைய விசுவாசம் அந்த பெரும்பாடிலிருந்து உன்னை குணமாக்கிற்று என்றார். புரிகிறதா? அவளுடைய விசுவாசம் அவரை தொட்டது. அது நேற்றைய இயேசுவாய் இருந்தது, அது இன்றைய இயேசுவாயும் உள்ளது, அது என்றென்றைக்குமான இயேசுவாயும் இருக்கும். சுகமளித்தலின் தேவன் என்ற ஒன்று இருக்கும் வரையில் சுகப்படுத்த இயேசு இருப்பார். ரட்சிக்கும்படியான பாவி ஒருவன் இருக்கும் வரையில் அவனை ரட்சிக்க இயேசு இருப்பார். அது அவராகவே உள்ளது. அந்த பெருந்திரளான கூட்டத்தினுடா கடந்து அங்கு சென்று ஒரு மரச்சட்டத்தின் மேல் படுத்து கிடந்த ஒரு மனிதனை குணப்படுத்தி அங்கேயே அவனை விட்டுவிட்டு நடந்து சென்று விட்டார். சீஷர்களும் மற்றும் யூதர்களும் அவரை நோக்கி, அங்கே நோக்கி பாரும், அந்த கூட்டத்தினரை நோக்கி பாரும், அவர் ஏன் அங்கே போய் இந்த ஒருவரை சுகப்படுத்தவில்லை? அப்படி செய்திருந்தால் நான் அதை விசுவாசிப்பேன் என்று கூறினர். அந்த விதமாகவே அவர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்டனர். இந்த மனிதன் ஓய்வு நாளில் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்வதை அவர்கள் கண்டனர். அப்பொழுது அவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது இதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்றார். அவர் அங்கு எல்லா துதியையும் செலுத்துகிறார் என்று பார்த்தீர்களா? எந்த உண்மையான தேவனுடைய ஆவியும் அதே காரியத்தையே செய்யும். அது ஒவ்வொரு முறையும் தேவனுக்கே துதியை செலுத்தும். அவர் குமாரன் தாமாகவே ஒன்றையும் செய்ய மாட்டார், ஆனால் பிதாவானவர் செய்ய நான் காண்கிறது எதுவோ அந்த காரியங்களையே நான் செய்கிறேன். பிதாவானவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் எனக்கு காண்பிக்கிறார், அப்பொழுது நான் அதை செய்கிறேன் என்றார். அப்பொழுது அது இயேசுவா இருந்திருந்தால் அது இன்றைக்கும் இயேசுவா இருக்க வேண்டும். அது உண்மை. அவரால் ஜனக்கூட்டத்தில் நின்று அவர்களுடைய சிந்தனைகளை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் அவர்களோடு இருந்து தவறு என்ன என்பதை அறிந்திருந்தார். அவர் அநேக முறை தம்முடைய கூட்டத்தாரை நோக்கி பார்த்து, நீங்கள் உங்கள் இதயங்களில் சிந்திக்கிறது என்ன என்றும், வித்தியாசமான காரியங்களை ஏன் கூறுகிறீர்கள் என்றும் கேட்டார். ஒரு சமயம் கிணற்றண்டையிலே ஒரு ஸ்திரீ அவரிடத்திற்கு வந்தாள். அப்பொழுது அவர், தாகத்துக்கு தாய் என்றார். அதற்கு அவளோ, ஏன் யூதர்களாகி நீங்கள் சமாரியிலிடத்தில் இப்படி கேட்பது வழக்கமல்லவே என்று கூறினாள். மேலும், நாங்கள் யூதர்களோடு சம்பந்தம் கலப்பதில்லை என்றும் கூறினாள். அப்பொழுது அவர், ஆனால் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்டிருப்பாய் என்றார். ஓ, இப்பொழுது அதற்கு அவளோ அது எப்படி கேட்க முடியும் என்று கேட்டாள். அதற்கு அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அப்பொழுது அவள், எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அதற்கு அவர், அது உண்மை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றார். மேலும் இப்பொழுது உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்றார். அப்பொழுது அவள், ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். மேலும் அவள், இப்பொழுது இது மேசியாவின் அடையாளமாக இருக்கப் போகிறது என்பதை நான் அறிவேன் என்றும் கூறினாள். பின்னும் அவள், மேசியா வரும்போது அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுவார் என்பதை நான் அறிவேன், ஆனால் நீர் யார் என்று கேட்டாள். அதற்கு அவரோ, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அங்குதான் காரியம். அது என்னவா இருந்தது? மேசியாவின் ஓர் அடையாளம். ஆமேன். கவனியுங்கள், அவர்கள் அங்கே அதை தவறாக புரிந்து கொண்டனர். அது எதனை பொருட்படுத்தினது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது அவருடைய கண்களை குருடாக்கி இருந்தது. அவருடைய அற்புதங்களும் மற்ற காரியங்களும் அவருடைய கண்களை குருடாக்கியது. எனவே அது இன்றைக்கும் அவனமே உள்ளது. அதே காரியங்கள் மாம்ச சிந்தை கொண்ட கண்களை குருடாக்கும். ஏனென்றால் அதனால் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அது தேவனுக்கு விரோதமானதாக உள்ளது. அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக உள்ளது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் புதியதாய் பிறந்து தேவனுடைய சிந்தையை உங்களுக்குள்ளே பெற்றுக் கொள்ள உங்களுடைய சொந்த மாம்ச சிந்தையை வெளியேற்ற வேண்டும். அப்பொழுதே உங்களால் அந்த காரியங்களை விசுவாசிக்க முடியும். அதன் பின்னர் அது உயிர் தோற்றம் ஆகிவிடுகிறது. ஆமேன். அதன் பின்னர் இப்பொழுது கவனியுங்கள், அவர் இங்கிருந்த போது அவர் கிரியைகளை செய்தார். அவர் போகும்போது அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தம்முடைய சபைக்கு அவர் இதை கூறினார். அதாவது அவர், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அதை புரிந்து கொண்டனர். பேதுருவும் மற்றவர்களும் அதற்கு முன்பு அவரோடு நடந்து அவரோடே பேசி அவரோடே இருந்த ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தனர். ஆயினும் பேதுரு, ஓ, நான் மிகவும் இடநற்று போய்விட்டேன். அங்கே இந்த மரணத்துக்கு பிறகு அவர்கள் அவரை அடக்கம் செய்து விட்டனரே. எனவே நான் மிகவும் மனத்தளர்வடைந்து விட்டேன். எனவே நான் மீன்பிடிக்க செல்லலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது அங்கே சீஷர்கள் சுற்றிலும் நின்று கொண்டிருந்தனர். எனவே அவர்களும், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்று கூறினர். ஆகவே அவர்கள் தங்களுடைய வலையை எடுத்துக்கொண்டு சென்றனர். திடீரென்று போயிருந்தனரே விசுவாசிகள். ஒரு காலத்தில் மனோரீதியான வேதசாஸ்திரத்தில் நம்பிக்கை வைத்திருந்தனர். அவர்கள் ஒரு காலத்தில் மாம்ச பிரகாரமாக விசுவாசம் கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு சோதனை உண்டான போது அவர்கள் யாவரும் சுக்குநூறாக சிதறி போய்விட்டனர். இப்பொழுது இங்கே நான் உங்களுக்கு வருத்தம் உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை, ஆனால் நான் உங்களை திருத்த விரும்புகிறேன். புரிகிறதா? ஒரு மனிதன், ஆம், அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆம், தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதன் மூலம் அவர் அறிவு பிரகாரமான விசுவாசத்தை மட்டுமே உடையவனாக இருக்கிறான் என்பதையே அது காண்பிக்கிறது. அப்படியானால் நீங்கள் பெற்றுள்ளது அவ்வளவுதான். முதலில் ஒரு சிறு திட நம்பிக்கையின்மை உங்களுடைய சபையில் உண்டாகிற போது நீங்கள் தூரமாய் போகிறீர்கள், வெளியே போய்விடுகிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் அவருக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அறியவில்லை. ஒரு முறை கூட அறியவில்லை. பெந்தேகோஸ்தேக்கு பிறகு அந்த பிரசங்கியார் பேதுரு இதை போன்ற இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படி கூறினார். அதாவது அவர்கள் அவனை கொல்ல ஆயத்தமான போது அவர்கள் அவனை ஒரு சிலுவையின் மேல் தொங்கவிடப் போவதாக இருந்தனர். அப்பொழுது அவன், நான் அந்த விதமாக மறிப்பதற்கு கூட பாத்திரன் அல்ல. எனவே என்னுடைய பாதங்களை மேலாகவும் என்னுடைய தலையை கீழாகவும் திருப்பி தொங்கவிடுங்கள். ஏனென்றால் என் ஆண்டவர் தன்னுடைய தலை மேலிருந்தவாறான நிலையில் தான் மறித்தார் என்றான். ஆம், எனவே நான் அவ்வாறு ஒருபோது மறிக்க வேண்டாம். வேண்டாம். புரிகிறதா? அவர் கிறிஸ்துவோடு அப்பொழுது இருந்தார், ஆனால் இப்பொழுது கிறிஸ்து பேதுருவுக்குள் இருந்தார். அப்பொழுது பேதுரு தன்னை வழிநடத்திக் கொண்டிருந்தார், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரே அதன் பின் வழிநடத்திக் கொண்டிருந்தார். பேதுருவோ தன்னை வழிநடத்தாமல் இருக்க அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை வழிநடத்தினார். இப்பொழுது நீங்கள் நல்ல யோசனைகளை உடையவராயிருந்தால் நீங்கள் அமர்ந்து வேதத்தை குறித்து யோசிக்க முயற்சித்து எப்படி அவரால் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க முடியும்? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த விஞ்ஞான மிகப்பெரிய நாகரீக காலத்தில் இந்த அற்புதங்களும் மற்ற காரியங்களும் எப்படி இன்றைக்கு நிகழக்கூடும் என்று யோசிக்கலாம். நீங்கள் அதை யோசித்து பார்க்க முயற்சிக்கலாம். அவ்வாறு செய்யும் போது நீங்கள் தேவனிடத்திலிருந்து எல்லா நேரத்திலும் தூரமாய் விலகிக் கொண்டே செல்கிறீர்கள். நீங்கள் யோசனையின் மூலம் அவரை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள். தேவன் யோசனையினால் அறியப்படுகிறதில்லை, தேவன் விசுவாசத்தினால் அறியப்படுகிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும் வரையில் உங்களால் அதை செய்ய முடியாது. அவ்வாறு சம்பவித்த பிறகே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவராய் இருக்கிறீர்கள். கவனியுங்கள், அவர்கள் ரா முழுவதும் மீன் பிடித்தும் ஒரு மீனையும் பிடிக்கவில்லை. மிகவும் திடநற்று போயிருந்தது. அடுத்த நாள் காலை சூரியோதயத்தில் அவர்கள் கரையை நோக்கி பார்க்க அங்கே ஏசு நின்றிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதுதான் சோகமான பாகம், அவர்கள் அவரை அறிந்திருக்கவில்லை. ஓர் இரவு சமுத்திர புயலில் அந்த சிறு படகு கிட்டத்தட்ட மூழ்க போவதாக இருந்தது. அப்பொழுது இதோ அருமையான ஆண்டவர் அவர்களை நோக்கியவாறு நடந்து வந்தார். அப்பொழுது அவர்களோ, ஓ, விலகிப்போ, அது ஒரு ஆவி, அது பேய்த்தனமான ஆவியின் உருவம், நாங்கள் அதனோடு எந்த தொடர்பு கொள்ள விரும்பவில்லை என்றனர். அவர்களுக்கு அருகில் இருந்தான் அந்த ஒருவர் மாத்திரமே அவர்களுக்கு உதவ முடிந்தது. ஆனால் அவர்களோ அதை குறித்து பயமடைந்திருந்தனர். நான் இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றிருந்த ஜனங்களாகி உங்களுக்கு இதை கூறுவேனாக. நமக்கு ஏராளமான பரியாசங்கள் சபை பிரிவுகளில் ஏற்பட்டுள்ளன என்று நான் தெளிவாக உணர்கிறேன். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும் போது பரிசுத்தாவியை பெற்றுவிட்டதாக பாவனை செய்யும் ஏராளமான காரியங்களை நாம் அறிந்துள்ளோம். அது உண்மை. எனவே நீங்கள் சபை அங்கத்தினர்கள் என்று உரிமை கோரும்படியாக அங்குள்ள உங்களுடைய சபை பிரிவில் அதை பெற்றிருப்பதாக கூறினாலும் அவர்கள் உண்மையாக அதை பெற்றிருக்கவில்லை. அது உண்மை. ஆகையால் எங்கே ஆதரவு உண்டோ அங்கே எதிர்ப்பு உண்டு. அதை நினைவில் கொள்ளுங்கள். எங்கே ஒரு எதிர்மறை உண்டோ அங்கே ஒரு உடன்பாடும் உண்டு. எங்கே ஒரு போலியான டாலர் உண்டோ அங்கே அசலான ஒன்றும் உண்டு. எங்கே யாராவது ஒருவர் பரிசுத்தாவியை பெற்றிருப்பதாக பரியாசமும் பாவனையும் பண்ணுகிறார்களோ அங்கே அசலான பரிசுத்தாவியும் உண்டு. அதை நினைவில் கொள்ளுங்கள். அசலான அந்த காரியம்தான் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த காரியம்தான் உங்களை விடுவிக்கும். அந்த காரியம்தான் உங்களை உங்களுடைய பழக்க வழக்கமான சிறை வீட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு செல்லும். அதுவே உங்களை உங்களுடைய பயம் மற்றும் நிலைகுலைவான சிறை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும். அந்த காரியமே உங்களை புற்றுநோயிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை மீண்டும் ஒரு ஜீவிக்கின்ற சிருஷ்டியாக மாற்றும். அந்த காரியமே உங்களை கடைசி நாளில் எழுப்பும். இப்பொழுது உங்களுக்கு அருகில் இருக்கிறது. ஆனால் நீங்களோ அதை குறித்து பயமடைந்திருக்கிறீர்கள். பயப்படாதீர்கள். அது அவராகும். அவர் நான் தான் என்றார். பயப்படாதிருங்கள். நான் தான். ஆனால் அவர்களோ அதை குறித்து பயமடைந்திருந்தனர். அதற்கான அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள பயப்படுகின்றனர். அவரோ பயப்படாதீர்கள் நான் தான் என்றார். அவர்களிடத்தில் ஏதாவது மீனுண்டா என்று இயேசு அவர்களிடத்தில் கேட்டார். அவர்களோ இல்லை என்றனர். மேலும் அவர்கள் நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுள்ளோம் என்றனர். அப்பொழுது அவர்கள் கரைக்கு வந்தபோது மீனை பொறித்த மீன் அவர்களுக்காக ஆயத்தமாக வைத்திருப்பதை கண்டனர். அந்த அற்புதத்தினால் அது அவர் என்று அறிந்து கொண்டனர். இன்னும் இரண்டு பேர் எம்மாவூருக்கு செல்லும் பாதையில் சென்று கொண்டிருந்தனர். இப்போது நாம் முடிக்கப் போகின்ற காரணத்தால் கவனமாக செவி கொடுங்கள். உயிர் தேடுதலுக்கு பிறகு ஒரு நாள் எம்மாவூருக்கு போகும்படியில் இரண்டு பேர் சென்றனர். அதில் ஒருவர் கிளவேப்பா, மற்றொருவர் அவருடைய நண்பர். அதுவோ இதை போன்ற ஒரு அழகான ஓய்வு நாள் காலை வேளையாய் அழகான முதல் ஈஸ்டராய் இருந்தது. இப்பொழுது கவனமாக வார்த்தையை உற்று நோக்குங்கள். ஆயத்தமாயிருங்கள். அவர்கள் முதல் ஈஸ்டரை உற்று நோக்கிக் கொண்டிருக்கையில் அவர்களுக்கு ஏமாற்றம் உண்டாயிருந்த காரணத்தால் வாட்டங்கொண்ட இருதயத்தோடு திடநற்று போயிருந்தனர். ஏதோ ஒரு ஏமாற்றத்தின் காரணமாக, ஏதோ ஒரு காரியம் சம்பவித்த காரணத்தால் இன்றைக்கு இந்த ஈஸ்டரை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற புருஷரும் ஸ்திரீகளும் இங்கே இருக்கலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு கல்லறையில் இருந்து எழுந்து விட்டார். அவர் ஜனங்களுக்கு மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அநேக சமயங்களில் நான் பள்ளியில் இருந்த போது நான் தாவரவியலை பயின்றுள்ளேன். நான் எப்பொழுதுமே தாவரவியலை பயின்று வந்துள்ளேன். எனக்கு தாவரவியல் தாவர வாழ்க்கை அல்ல. அதாவது எப்படி தாவரமானது வளர்கின்றது என்பதை காண்பதும், எப்படியாய் சூரிய வெளிச்சம் அதன் மேல் படுகின்றது என்பதை குறித்துமே கூறுகிறேன். தாவரவியல் என்பது என்னை பொறுத்த மட்டில் அதை சிருஷ்டித்த ஒருவரே அந்த தாவரத்தை வளர செய்கின்ற சிருஷ்டிகளாய் இருக்கிறார். ஓ, அந்த ஈஸ்டர் மலர்கள் எவ்வளவு அழகாக காணப்படுகின்றன. அவைகளை நோக்கி பாருங்கள். ஓஹோ, என்னை சரியான மனநிலையில் உள்ள எவருமே சுற்றிலும் காணப்படுகின்ற அந்த அழகான மலர்களை நோக்கி பார்த்து தேவன் இல்லை என்று கூறவே முடியாது. இதோ இங்கே அவர்கள் திடநற்று போய் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நாம் நன்றாகத்தான் துவங்கினோம். எல்லாம் சரியாயிருக்கும் என்று நாம் எண்ணி இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாமோ வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியதாயிற்றே என்று கூறி எம்மாவூருக்கு செல்லும் வழியில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் திடநற்று போனவர்களாய் நடந்து போகையில் உரையாடலோ சரியானதாயிருந்தது. அவர்கள் அவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் அவர் தோன்றினார். நம்முடைய உரையாடலை கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு அவர் நம்பில் அநேகருக்கு பிரசன்னமாகிறதில்லை. அந்த வேலையை நாம் எப்பொழுது செய்து முடிக்கப் போகிறோம் என்றும், அல்லது நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து எப்பொழுதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உரையாடல் கிறிஸ்துவின் பேரிலேயே இருக்கட்டும். நீங்கள் அவரை குறித்து பேசும்போது அப்பொழுதே அவர் பிரசன்னமாகிறார். அவரை குறித்து பேசிக் கொண்டிருங்கள். அவர்கள் அவரை குறித்து பேசிக் கொண்டே சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் அவரை நேசித்திருந்தும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அறியாதிருந்தனர். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் உள்ள இந்த பெரிய சபைகளில் உள்ள அநேக ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை உண்மையாகவே நேசிக்கின்றனர். அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். ஆனாலும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை உண்மையாகவே அறியாதிருக்கின்றனர். கவனியுங்கள், ஒருவேளை அவர் ஓர் அந்நியராக புதரிலிருந்து வெளியே வந்து ஒரு கால அவர்களை காலை வணக்கம் என்று கூறி வாழ்த்தியிருக்கலாம். அப்பொழுது அவர்களோ முழுவதும் சோகமாயும் மனமுடைந்து போயும், ஓ, நான் அவரை நேசித்தேன், மறித்து போய் நான்கு நாட்களான ஒரு மனிதனின் கல்லறை அண்டை நின்று, அதாவது லாசுருவின் கல்லறை அண்டை நின்று, லாசுருவே வெளியே வா என்று கூறினதை நான் கண்டேன். ஓ, எப்படி அந்த மனிதர் தவறி போயிருக்க முடியும்? அவரால் எப்படி நம்மை இந்த விதமாக எதிர்பார்த்தபடி நடவாமல் ஏமாற்றமாய் விட்டுவிட முடிந்தது? இப்பொழுதோ நாம் வெட்கத்திலும் அவமானத்திலும் நிற்கிறோமே. நாம் மீண்டும் நம்முடைய மீன்பிடித்தலையும் டச்சு வேலையும் செய்யும்படி துவங்க வீட்டுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறோமே என்று கூறிக்கொண்டிருந்திருக்கலாம். புரிகிறதா? அப்படித்தான் இன்றைக்கு நவீன கிறிஸ்தவன் இருக்கிறான் அல்லவா? ஓ சுகமளித்தல் நிகழட்டும், அவர்கள் ஜெயத்தை ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பார்கள், பரிசுத்தாவியின் வல்லமை விழட்டும், அவர்கள் ஜெயத்தை ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஜீவிய பயணம் முழுவதும் அந்த விதமாகவே தரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் மாம்ச சிந்தையோடு நடந்து கொண்டிருக்கிற மனிதருக்கு ஒரு சிறு வாட்டம் உண்டாகட்டும், அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் போகிறது. அவர்கள் உடனே விலகி போய் பாருங்கள், நான் எல்லாம் சரியா இருந்தது என்று எண்ணினேன், ஆனால் ஓஹோ என்ன, இப்பொழுது இதை நோக்கி பாருங்கள், இந்த சிறிய சபை ஒருபோதும் தவறாது என்று நான் எண்ணியிருந்தேன், இந்த நபரை குறித்து நான் இவ்வாறு எண்ணியிருந்தேன் என்று கூறுவார்கள். நீங்கள் உங்களுடைய சிந்தையில் தவறான காரியத்தை பதித்து வைத்துள்ளீர்கள், புரிகிறதா? உங்களுடைய சிந்தையை தவறி போக முடியாத அவர் மேல் வையுங்கள். உங்களுடைய உரையாடல் உங்களுடைய சபையை பற்றியதா இல்லாமல் உங்களுடைய கர்த்தரை பற்றியதா இருக்கட்டும், அந்த ஒருவரை பற்றியதாகவே இருக்கட்டும், உங்களுடைய அயலகத்தாரை பற்றியதா இராமல் உங்களுடைய ஆண்டவரை பற்றியதா இருக்கட்டும், உங்களுடைய உரையாடல் அவரை பற்றியதாகவே இருக்கட்டும். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டே பயணித்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு மனிதன், வெறுமென ஒரு சாதாரண மனிதன், அவர் ஒரு மகத்தான வேதப்பாளராய் இருக்கவில்லை, அவர் கல்வி பயின்றவராய் இருக்கவில்லை, அவர் கல்வியறிவு இல்லாதவராய் இருந்தார். நாம் அறிந்த வரையில் அவர் தன்னுடைய ஜீவியத்தில் ஒரு நாள் கூட பள்ளிக்கு சென்றதே இல்லை, ஆனால் எப்போதும் வாழ்ந்து வந்த எந்த மனிதருக்கும் அப்பாற்பட்ட ஞானத்தை அவர் உடையராயிருந்தார். பரிசேயர்கள் அவருடைய ஞானத்தை கண்டபோது அவர்களோ, அவர் எந்த பள்ளிக்கு சென்றார், அவர் எங்கிருந்து வந்தார், அவர் இந்த வார்த்தைகளை எங்கிருந்து கற்றறிந்திருந்தார், அவர் எப்படி இதை செய்கிறார், எங்களுடைய வேதப்பாடசாலை கருத்தரங்களினூடாக ஒருபோதும் வரவில்லையே, அவர் எங்களுடைய ஜனங்களில் ஒருவரை போல பேசவில்லையே, இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றன என்று கேட்டனர். அவர்களுடைய குழுக்களை அவர் சேர்ந்தவராய் இராத காரணத்தால் அவர்கள் இடர் அடைந்தனர். அவர் தம்மை அவர்களோடு கூட்டாளியாக இணைத்துக் கொள்ளவில்லை. அவர் தெள்ளந்தெளிவோடு தனிமையாயிருந்தார். ஏனென்றால் அவர் தேவனாயிருந்தார். அவர் நின்று தம்மைத்தாமே வெளிப்படுத்தினார். மேலும் அவர், உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நான் செய்கிற கிரியைகளையாவது விசுவாசியுங்கள், அவைகள் என்னை பிதா அனுப்பினார் என்று சாட்சி கொடுக்கின்றன என்றார். அவர் என்னுடைய கல்வி என்றார். இவ்விதமாக வேறு வார்த்தைகளில் கூறினால், என்னுடைய கல்வி உங்களுடைய வாஞ்சைகளை திருப்திப்படுத்துகிறதில்லை, என்னுடைய பட்டத்தினால் நான் எந்த பட்டத்தையும் பெற்றிருக்கவில்லை, ஆனால் என்னுடைய பட்டம் என்னுடைய பல்கலைக்கழக பட்ட சான்றிதழை உங்களுடைய வேதாகம கல்லூரி கருத்தரங்களிலிருந்து பெற்றிருக்கவில்லை, என்னுடைய பல்கலைக்கழக பட்ட சான்றிதழ் நான் செய்கிற கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு ஆதாரமாய் உள்ளது, அவைகளே என்னுடைய பல்கலைக்கழக பட்ட சான்றிதழ்களாய் உள்ளன என்பதாகும். அதுவே நான் அறிந்துள்ள மிக சிறந்த பட்டமளிப்பு சான்றிதழாகும். அந்த பட்டமளிப்பு சான்றிதழ்களையே தேவன் நமக்கு அதிகமாக தருகிறார். நான் செய்கிற கிரியைகளே பிதாவானவர் என்னை அனுப்பினார் என்பதற்கு ஒரு ரூபகாரப்படுத்தலாய் உள்ளது. அது போதுமானதா இருக்கவில்லையா? அப்படியானால் எனக்கு பதிலாக அந்த கிரியைகளையாவது நம்புங்கள். இப்பொழுது அவரை கவனிப்போம். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். அங்கே அவர் நடந்து செல்கிறதை நான் காண்கையில், அப்பொழுது அவரோ, நீங்கள் ஏன் துக்கமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், இந்த விதமாக உங்களை வருத்தமாக உணர செய்தது எது, என்ன ஒரு அழகான நாள், காணப்படுகிற ஒவ்வொரு காரியமும் எப்படி உள்ளது என்று பாருங்களேன் என்பதை காண்கிறேன். அவர் ஆம் என்றார். அப்பொழுது அவர்களோ, நாங்கள் இவ்வாறு நம்பியிருந்தோம், நானும் வருவேன் என்று கூறினதுமின்றி நீரிவிடத்திற்கு ஓர் அந்நியரோ ஏன் என்று கேட்டு, நசரேனாகிய இயேசுவை மகத்தான அடையாளங்கள் முதலியவற்றினால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை நீர் அறிந்திருக்கவில்லையா? நாங்கள் 3.5 வருடங்களாக அவரை பின்பற்றி வந்தோம். பிலாத்துவோ அவரை சிலுவையில் அறைந்தார். அவர்கள் அவரை அடக்கம் செய்து கல்லறையில் வைத்து விட்டனர் என்பது மட்டுமின்றி அவர் ஒரு ராஜாவாய் ஒரு மகத்தான தலைவராய் இருப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அவரோ இப்பொழுது தைலமிடப்பட்டு அங்கே கீழே கல்லறையில் வைக்கப்பட்டு படுத்து கிடக்கிறார் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவரோ, ஏன் நீங்கள் வேதவாக்கியங்களை அறிந்திருக்கவில்லையா என்று கேட்டார். ஓ, எனக்கு அது பிடிக்குமே. அவர் என்ன செய்தார்? அவருடைய நிகழ்காரியங்களை நிரூபிக்கும்படியாக நேரடியாக வேதவாக்கியங்களுக்கு சென்றார். எந்த உண்மையான தேவனுடைய ஆவியும் நேரடியாக வேதவாக்கியத்திற்கே செல்லும். அவர் என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டுக்கு திரும்பி சென்று மோசேயின் ஆகமங்களுக்கு சென்று மோசேயை குறித்தும் பல்வேறு பட்டவர்களை குறித்தும் பேச துவங்கி இயேசுவானவர் வந்து எவ்விதம் பாடுபடுவார் என்றும் என்ன செய்வார் என்றும் அவர்கள் எப்படி கூறியிருந்தனர் என்றும் பேச துவங்கினார். மேலும் அவர் இந்த வேதவாக்கியத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கவில்லையா என்று கேட்டார். அவர் தொடர்ந்து, அப்பொழுது கூறப்பட்ட வார்த்தை இப்பொழுது நிறைவேறப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லையா என்று கேட்டார். அவர்களோ, இல்லையே, நாங்கள் அதை அறிந்திருக்கவில்லையே என்றனர். நல்ல ஜனங்கள், அவர் நேசித்தவர்கள், ஆனாலும் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்ததை அறிந்திருக்கவில்லை. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அது அவணமாகவே உள்ளது. இன்றைக்கும் சரியாக அதே காரியமாகவே உள்ளது. ஓ, தேவன் தாமே உங்களுடைய உள்ளந்திரியங்களை இட செய்வாராக. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்கிறதில்லை. அவர் மரித்து விடவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வேறொரு ரூபத்தில் நடந்து சென்றார். அவர் ஒரு மனித ரூபத்தில் அவர்களுக்கு தோற்றமளித்தார். அவர் உங்களுக்கு உங்களுடைய அயலகத்தாரின் ரூபத்தில் தோற்றமளிக்கலாம். அவர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரின் ரூபத்தில் அல்லது உங்களுடைய தாயாரின் ரூபத்தில் தோற்றமளிக்கலாம். கிறிஸ்து ஜனங்களுக்குள்ளிருந்து உங்களுக்கு தோற்றமளிக்கிறார். ஆகையால் எல்லோரையுமே சரியான முறையில் நடத்துங்கள். தயவாயிருங்கள், அயலகத்தாரிடம் ஐக்கியமாயிருங்கள், அன்பாயிருங்கள், கிறிஸ்துவே அந்த நபரில் இருக்கிறார். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் நடந்து போகையில் ஜனங்கள் உங்களுக்கு பிரசன்னமாகி உங்களிடத்தில் தயவான ஒரு நபர் பேச துவங்கும் போது அவருக்கு செவி கொடுங்கள். அது இயேசுவானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறியாதாயிருக்கலாம். பாருங்கள், அவர் புலப்படுகிறார், நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நீங்கள் இவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள். ஓ, நீங்கள் அதை எந்த விதமாக நோக்கி பார்க்க துவங்கும் போது அந்த பழைய பாரம்பரியம் வீழ்ச்சி உறுகிறது. புரிகிறதா? அப்பொழுது முறைமைகளை கொண்ட வார்த்தைகளாக அநேக வார்த்தைகளை ஒன்று சேர்த்து பிரமாண அறிக்கையாக மாறுகிறது. ஆனால் அது கிறிஸ்து இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒரு ஜீவனுள்ள உயிர் தோற்றமாகிறது. பரிசுத்த ஆவியானவர் முன்னும் பின்னும் அசைவாடி ஒவ்வொரு மாநில வர்க்கத்தினுடைய இருதயத்தினுடாக அசைவாடி ஆராய்ந்து அழிவு நிலையில் உள்ள ஜீவியத்தை கண்டித்துரைக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் அதை அறிக்கை செய்யும் போது அவர் தேவனுக்கு முன்பாக அதை பற்றிக் கொண்டிருக்க ரத்தம் அதை சுத்திகரிக்கிறது. ஆமேன். அதன் பின்னர் அவர்கள் தொடர்ந்து நடந்து சென்றனர். இப்பொழுது கவனியுங்கள், அப்பொழுது சாயங்கால நேரமாய் கொண்டிருந்தது. ஓ, நான் அதை விரும்புகிறேன். நமக்கு இன்னும் சற்று நேரம் இருந்திருந்தால் நலமாயிருக்கும். ஓ என்னை, நான் இந்த அளவு நீண்ட நேரம் எடுத்துக் கொண்டதை நான் அறிந்திருக்கவில்லை. பாருங்கள், அது சாயங்கால நேரமாய் இருந்து கொண்டிருந்தது. நான் முடிக்கவில்லேன். நீங்கள் கவனித்தீர்களா? இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அது சாயங்கால நேரமாக இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவரோ அவர்களை விட்டு அப்புறம் போகிறவர் போல தன்னை காண்பித்தார். ஆனாலும் அவர்களோ உள்ளே வரும்படிக்கு அவரை வருந்தி கேட்டுக் கொண்டனர். நாம் இன்றைக்கு எந்த அளவு வருந்து வேண்டிக் கொள்வோம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் எந்த அளவு அதை சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓ கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த ஒருவரே, நீர் என்னுடைய இதயத்துக்குள்ளாக வரும்படி நான் வருந்தி வேண்டிக் கொள்ளட்டும். எனக்குள்ளே வாரும், நான் உம்மை விசுவாசிக்க விரும்புகிறேன். நான் அரையுறையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளேன். ஆகையால் நான் அறிவிக்கற்ற விசுவாசத்தில் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் அறிவாற்றிலுள்ள விசுவாசத்தையே உடையவனாக இருக்கிறேன். ஆனால் நான் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் மட்டுமே நான் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். நான் தலை சாய்த்து மறிக்கும் போது உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் உம்மை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதை குறித்து எந்த யூகித்தலையும் செய்ய விரும்பவில்லை. நான் உம்மை அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். நீர் உள்ளே வந்து என்னோடு தரித்திருப்பீரா? பொழுதும் போயிற்றே. கவனியுங்கள், அவர்கள் உள்ளே சென்ற போது கதவுகளை மூடினர். அப்பொழுதே அவரால் அவர்களிடத்தில் பேச முடிந்தது. இந்த ஜனங்களிடத்திலிருந்து என்ன ஒரு வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணினார்? அவர்கள் தரையின் மேல் நின்று கொண்டிருந்த போது அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அவரோடு நீண்ட நேரம் இருந்தனர். ஆனால் கிறிஸ்து ஒருமுறை உள்ளே வந்தபோது கிறிஸ்து வெளிப்புறத்தில் இருக்க அதை வாசித்து சரி அது உண்மை என்று கூறுவதனால் அல்ல, ஆனால் கிறிஸ்து உட்புறத்தில் இருந்து அது உண்மை என்று கூறுவதாகும். நீங்கள் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்களா? கிறிஸ்து உட்புறத்திலே. அப்பொழுது அவர் கூறினார், ஒருமுறை உள்ளே இருந்த போது வாசல் அடைக்கப்பட்டது. அப்பொழுது அவர் தம்மை அவர்களுக்கு அவர் செய்திருந்த ஏதோ ஒரு காரியத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டார். அப்பொழுது அவர்கள் நோக்கி பார்த்து அதை செய்யக்கூடிய மனிதர் பூமியின் மேல் ஒருவர்தான், அது அவராகும் என்று கூறினர். அவர் ஏற்கனவே செய்திருந்த அந்த விதமான ஏதோ ஒரு காரியம் ஆயிற்று. அவர் தம்முடைய பிரசங்கத்தை நிகழ்த்தின விதமாக அல்ல, ஏனென்றால் அவர்களுக்கு பிரசங்கத்தை நிகழ்த்த ஏராளமான வேதப்படுத்தல்களை அவர்கள் உடையவர்களாக இருந்தனர். அவர் உடுத்தியிருந்த விதமாக அல்ல, நவநாகரிக திரைப்படத்துறையான ஹாலிவுட் பாணியில் அல்ல. அது இன்றைக்கு அவ்வாறு இருக்கலாம், ஆனால் அதுவல்ல. அவர் ஏற்கனவே செய்திருந்த விதமாகவே அவர் தம்முடைய முறையில் அதை செய்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுதே அவர்கள் அவரை அறிந்து கொண்டனர். அவர்கள் அவரை சில நாட்கள் அறிந்திருக்கவில்லை, அல்லது சீஷர்கள் அந்த வழிபாதையில் அவரை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அவரோடு உள்ள கதவு மூடப்பட்டவர்களாய் ஒருபோதும் இருக்கவில்லை. அவர்கள் அவரை கண்டபோதும் அவரை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒருமுறை கதவு மூடப்பட்ட நிலையில் உள்ளே இருந்த போது அப்பொழுது அது அவர்களுடைய ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முடிப்பதற்கு முன்பாக இப்பொழுது கவனமாக கூர்ந்து கவனியுங்கள். அதிகாலையிலே மகதலனா மரியாளும் மார்த்தாளும் முதலில் கல்லறையினிடத்தில் இருந்தனர். கவனியுங்கள், முதலாவது அதிகாலையிலே கிறிஸ்து அதிகாலையில் எழுந்திருந்தவர்களுக்கு மத்தியில் தம்மை காணும்படியாக காண்பித்தார். அதன் பின்னர் அவர் சாயங்கால நேரம் வரைக்கும் அந்த நாள் முழுவதுமே தம்மை ஒருபோதும் காண்பிக்கவில்லை. அதன் பின்னர் அவர் தம்மை மீண்டும் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் போது ஆரம்ப நாட்களில் அப்போஸ்தலர்களோடு தம்மை வெளிப்படுத்தின போது பேதுரு யாக்கோபு யோவான் முதலியவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தனர். அவர் தம்மை ஜனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே. கவனியுங்கள், அவர் செய்த அடையாளங்கள், அதிசயங்கள் மற்றும் அற்புதங்களின் மூலமாகவே வெளிப்படுத்தினார். சரிதானே? அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நாம் ஒரு மகத்தான நாளினூடாக வந்திருக்கிறோம். அந்த நாளானது மகத்தான போதகர்களினூடாகவும் பரிசுத்த அகஸ்டின் அவர்களினூடாக கடந்து வந்து மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, கால்வின், நாக்ஸ் அவர்கள் எல்லோரினூடாகவும் கடந்து வந்து மெத்தோடிஸ்டுகளின் காலத்தினூடாகவும், பாப்டிஸ்டுகளின் காலத்தினூடாகவும், நசரேயர்களின் காலத்தினூடாகவும், யாத்ரீக பரிசுத்தின் காலத்தினூடாகவும், பெந்தேகோஸ்தே காலத்தினூடாகவும் கடிந்து போய்விட்டது. எல்லா காலங்களும் கடந்து போய்விட்டன. சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அவர் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்றார். தீர்க்கதரிசியோ, ஒரு நாள் உண்டு, அது பகலுமல்ல இரவுமல்ல, அது ஒரு விதமான மந்தாரமாயிருக்கும் என்றார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவும் உயிர்த்தெழுதலான முதலாம் காலை முதற்கொண்டே, அந்த முன்பிருந்த முதலாம் சபைக்காலமான எபேசு சபைக்காலம் முதற்கொண்டே உலகமானது அந்த விதமாகவே பயணித்துள்ளது. அந்த முதலாம் சபைக்காலத்தில் தேவன் தம்மை அடையாளங்களினூடாகவும், அதிசயங்களினூடாகவும், அற்புதங்களினூடாகவும் வெளிப்படுத்தினார். அது ஆதிகால பிதாக்களிடத்திலே மங்கி போய்விட்டது. பின்னர் கத்தோலிக்க சபையினூடாக வந்து சீர்திருத்தத்தினூடாக இங்கே வந்தது. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்று விசுவாசிக்கும்படிக்கு போதுமான வெளிச்சத்தை அவர்கள் உடையவராக இருந்தனர். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு போதுமான வெளிச்சத்தை அவர்கள் பெற்றிருந்தனர். பின்னர் அது போய்விட்டது. ஆனால் மேகங்கள், அந்தகார மேகங்கள், ஜனங்களை கட்டி வைத்துள்ள போதகர்கள், அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. இந்த எல்லா காரியங்களும் அநேக ஆண்டுகளுக்கு முன்னரே போய்விட்டன என்று கூறி வருகின்றனர். அதுவோர் அந்தகாரமான நாளாக இருந்து வருகிறது. முழுவதும் அந்தகாரமாயல்ல, அவர்களால் எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை காண முடிந்தது. ஆனாலும் மிக நன்றாக காண முடியவில்லை. ஆனால் சகோதரனே, சூரியன் மேற்கத்திய உலகத்தின் பாகத்தில் அஸ்தமித்துக் கொண்டிருக்கும் போது உலகம் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக மீண்டும் வெளிச்சம் உண்டாகும் என்று தேவன் வாக்குத்தம் செய்துள்ளார். இந்த வேதாகமம் ஒரு கீழே நாகரிக தொடர்புக்குரிய புத்தகம். இது கீழே நாடுகளின் நாகரிக பாணியின் மொழியில் கிழக்கத்திய பாணியை கொண்ட நடைமுறையில் எழுதப்பட்டுள்ளது. கிழக்கத்திய ஜனங்கள் தங்களுடைய நாளில் முதலாம் உயிர்த்தெழுதலின் விஜயத்தை உடையவர்களாக இருந்தனர். காலத்தினூடாக சூரியன் பயணித்துள்ளது. நாகரிகம் கிழக்கிலிருந்து துவங்கி மேற்கிற்கு செல்கிறது. இங்கே மேற்கத்திய எல்லையில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னர் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும். அதே உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு தம்முடைய மாறாத வல்லமையில் தோன்றுவார். ஆரம்பத்திலே அவர் மகதலேனா மரியாளுக்கும் மற்றவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தியது போல, இந்த கடைசி காலத்திலும் அவர் தம்மை தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்கே? கடைசி காலத்தில். அவர்கள் உள்ளே வாரும் நேரமாய் கொண்டிருக்கிறது. பொழுதும் போய்விட்டது. சாயங்கால நேரமாய் கொண்டிருந்தது. நீர் உள்ளே வர மாட்டீரா என்றனர். அப்பொழுது அவர்கள் அவரை உள்ளே அழைத்து வந்தனர். ஒருமுறை உட்புறத்தில் வந்தபோது அவர் அவர்களுடைய கண்களை திறந்தார். அவர் ஒரு காரியத்தை நிகழ்த்தினார். அப்பொழுது அவர்கள் அவரால் மாத்திரமே இதை செய்ய முடியும் என்றனர். அவர்கள் எப்படி இருந்தனர் என்பதை பாருங்கள். அவர்கள் ஒரு நாள் முழுவதும் நடந்து வந்து கொண்டிருக்க நேர்ந்தது. அங்கேதான் மிஷினரிமார்கள் தவறி இருக்கின்றனர். நாங்கள் கைப்பிரதிகளை விநியோகிக்கும்படியாக அங்கு சென்றுள்ள அந்த மிஷினரிக்கு உதவி செய்ய சலவை தேய்ப்பு கட்டையை கழுவியுள்ளோம். நாங்கள் அங்கே வேதசாஸ்திரத்தை கற்பிக்கும்படி அனுப்பியிருக்கிறோம். புத்த மதத்தினர், முகமதியர், சீக்கியர் உள்ளனர். உலகில் உள்ள பல்வேறுபட்ட எல்லா சமயத்தினருமே தங்களுடைய வேதசாஸ்திரத்தை கொண்டு கிறிஸ்தவ மார்க்கம் தோற்றுவிக்கக்கூடிய அதே காரியத்தை மனோரீதியான வழியில் தோற்றுவிக்க முடியும். அது உண்மை. உலகத்தில் உள்ளவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் மட்டுமே இந்த ஈஸ்டர் காலையில் இயேசுவை குறித்து அறிந்துள்ளார்கள் அல்லது கேட்டிருக்கிறார்கள். மூன்றில் இரண்டு பகுதியினர் கம்யூனிசத்திலும் அந்தகாரத்திலும் இருக்கின்றனர். மூன்றில் இரண்டு பகுதியினர் இயேசுவை குறித்தோ அல்லது உயிர்த்தெழுதலை குறித்தோ ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் சகோதரனே, எம்மாவூர் அனுபவம் கிளையப்பாவிற்கு உண்டான போது, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது, அவர்கள் யாராய் இருந்தனர் என்பதை அடையாளம் கண்டுகொண்டனர். அப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் நடைபாதைகளின் வழியே மிகவும் துரிதமாக பயணித்து எருசலேமுக்கு திரும்பி சென்று களிப்பான இருதயத்தோடு ஜனங்களுக்கு அதை கூறினேன். நம்முடைய கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் நாங்கள் அவரை கண்டுவிட்டோம். அவர் மெய்யாகவே உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். அதுதான் இந்த கடைசி நாட்களிலும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார் என்று நிரூபிக்கும்படியாக தேவன் சுவிசேஷ வல்லமையோடும் விடுதலையோடும் வல்லமையோடு கூடிய செய்திகளோடும் மனுஷர்களை எழுப்பப் போகிறார். இது எளிதில் உணர்ச்சி வசப்படுகிறதா தென்படுகிறது என்பதை நான் அறிவேன். வியப்பொன்றும் இல்லையே, நாம் உணர்ச்சி வசப்படுகின்ற நேரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், அதுதான் இது. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒவ்வொரு பரிசுத்த தீர்க்கதரிசியினூடாகவும், பழைய ஏற்பாட்டினூடாகவும், புதிய ஏற்பாட்டினூடாகவும், ஆரம்ப காலத்தில் சம்பவித்த அதே காரியங்கள் கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்றும், அப்பொழுது அந்தகாரம் அகன்று ஓட சுவிசேஷ ஒளியானது பூமியின் பாதைகளினூடாக இன்னும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு முன்னதாக பிரகாசிக்கும் என்றும் வாக்களித்துள்ளார்.
He has risen from the dead. Amen. He is the same yesterday.
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார். அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். இனிமேலும் இருப்பார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பி நமக்கு மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நான் அதற்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய இருதயம் எழுச்சி அடைந்துள்ளதை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. நாம் அதை குறித்து யூகிக்க வேண்டியதில்லை. அது சத்தியமாய் உள்ளது. நண்பனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை அறியாமல் இருந்தால் இந்த செய்தியை யார் கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு எந்த கவனத்தையும் செலுத்தாதீர்கள். ஆனால் செய்தி என்ன பொருட்படுத்துகிறது என்பதற்கு கவனம் செலுத்துங்கள். புரிகிறதா? அது நீங்கள் கிறிஸ்துவிற்கு புறம்பே இருப்பதாய் உள்ளது. நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அவரை அறிந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் அதை குறித்த மனரீதியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய வேதசாஸ்திரத்தை குறித்தோ அல்லது உங்களுடைய அறிவாற்றலுள்ள விசுவாசத்தை குறித்தோ பேச வேண்டாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இதயத்தில் சாட்சி பகரவில்லை என்றால் உங்களுடைய இதயத்தில் உள்ளவை வெளியே கொட்டப்பட்டு உலகத்தின் பண்டைய காரியங்களுக்கு மறிக்கும்படியான ஒரு காலியான கல்லறையாக மாற்றப்பட்டிருந்தார். அல்லேலூயா! அப்பொழுது கிறிஸ்து உங்களுடைய இதயத்தில் புதியதாக எழுப்பியிருக்கிறார். ஓ தேவனே, இந்த காலையில் சந்தேகத்தின் கல்லை புரட்டி போடும். அதை தூரமாக எடுத்து போடும். அவர் இன்றைக்கே உங்களுடைய இதயத்தில் எழும்பி உங்களை ஒரு புது சிருஷ்டியாக்குவாராக. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் காட்சியில் தோன்றி அவர் இங்கே பூமியில் மேல் இருந்த போது செய்த அதே காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நாம் ஜபம் செய்வோமாக. எங்கள் பரலோக பிதாவே, காலம் தாமதமாய்க் கொண்டே இருக்கிறது, பொழுதும் போயிற்று. ஆயினும் நீர் பிரசன்னமானது. அது பயனாய் கழிந்த நேரமாயிருந்தது. உம்முடைய தெய்வீக வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசிக்கிற இந்த சுவிசேஷத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியம் என்று நீர் ரூபகாரப்படுத்தி இருக்கிற இந்த சுவிசேஷத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுவே, இழந்து போன ஆத்துமாக்களிடத்தில் பேசும். உம்மை நேசிக்கிற அநேக ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனாலும் அவர்கள் உம்மை உண்மையாக ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. நீரோ அவர்களோடு அனுதினமும் நடக்கிறீர். அவர்களை விபத்தின் நேரத்தில் கொல்லப்படாமல் காத்தது நீரே. அன்றிரவு அந்த நாளில் புயற் காற்று வீசி வீட்டை சேதப்படுத்தாமல் தடுத்து காத்தது நீரே. ஆபத்து காலத்தில் அவர்களிடையே வந்தது நீரே. அவர்கள் எந்த வேலையும் இல்லாமல் இருந்த போது அவர்களுக்கு வேலையை அளித்தது நீரே. அவர்களுடைய அன்பார்ந்தவர்கள் கல்லறைக்கு சென்ற போது அவர்களுடைய இருதயங்களை தேற்றினது நீரே. நீர் அவர்களோடு நடந்திருக்கிறீர். ஆயினும் அதே சமயத்தில் அவர்களுக்கு உண்மை தெரியவில்லை. தேவனே, கிறிஸ்துவுக்கு புறம்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரும் இன்றைக்கு கிளையப்பாவும் அவருடைய நண்பரும் வந்து எங்களோடு தங்கியிருக்கும். என்னுடைய ஜீவியத்தின் நாளோ கழிந்து போயிற்று. இப்பொழுது உள்ளே வந்து உம்முடைய வழியை ஏற்படுத்தும் என்று கூறினது போல கூற அருள் புரியும். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் உட்புறத்தில் இருந்தோ அல்லது வெளிப்புறத்தில் இருந்தோ எங்கிருந்தாவது ஒரு நபர் இங்கே தேவனண்டை உயர்த்தப்பட்ட கரத்தின் மூலம் உங்களுடைய சகோதரனிடத்தில் அல்ல, ஆனால் தேவனண்டை உயர்த்தி, ஓ, இந்த காலையில் என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது, என்னுடைய இதயத்தில் ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் இனி ஒருபோதும் இருந்த விதமாக இருக்க மாட்டேன். இந்த காலையில் நான் இந்த கட்டிடத்திற்குள் வந்தது முதற் கொண்டே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுதே என்னுடைய இதயத்தில் கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். எனவே நான் என்னுடைய கரங்களை தேவனுடைய உயர்த்தி, தேவனே, இதோ நான் இருக்கிறேன், என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் என்னுடைய கரத்தை உயர்த்தி நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று உம்மிடத்தில் கூற முடிந்ததுதான் என்று கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உண்மை. வேறு எவரேனும் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாய் உள்ளது. வேறு எவரேனும் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துகையில் தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதாக வாக்கு பண்ணினார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கினை திருப்பிக் கூப்பிடாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? நீங்கள் விரும்பினால் அப்படியே கர்த்தராகிய இயேசுவும் நானும் என்று கூறி வேறு எவரையும் நோக்கி பார்க்காதீர்கள். உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்தி நான் இப்பொழுதே அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ, அது அருமையாய் உள்ளது. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாய் உள்ளது. அது உங்களுக்கு என்ன செய்கிறது? உங்களுக்கு ஜீவனை அளிக்கிறது. நீங்கள் உங்களுடைய கரத்தை எஜமானிடத்தில் உயர்த்தி நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறினீர்கள். இயேசு விசுவாசிக்கிறவன் ஆக்கிரத்திற்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றார். நீங்கள் இப்பொழுதே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அதை குறித்து சந்தோஷமாயிருக்கவில்லையா? நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக வேறு எவரேனும், இன்னும் வேறு எவரேனும் ஒருவர், சகோதரன் பிரணாம், இந்த ஈஸ்டர் காலையில் காணக்கூடிய கிறிஸ்துவின் அடையாளங்கள் பிரசன்னமாவதை காண்பதற்கு முன்பே, அதாவது அவர் அவண்ணமாக செய்வாரால் நான் எந்த ஒரு காரியத்தையும் காணும் முன்னே நான் அவரை இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவரை காணும் வரையில், அவரை உணரும் வரையில் காத்திருப்பேன் என்று கூறின தோமாவை போல் நான் காத்திருக்கப் போவதில்லை. ஆகையால் நான் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று கூறுங்கள். அவரோ எந்த காரியத்தையுமே உணராமல் இருந்து அவரை விசுவாசித்திருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய பலன் எவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது என்று கூறினாரு. உட்புறத்திலோ அல்லது வெளியில் இருந்தோ இன்னும் வேறு யாரிடம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை 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 ஆசீர்வதிப்பாராக. உங்களை சகோதரியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சகோதரியே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்முடைய தலைகள் வணங்கியவாறு இருக்கட்டும். எங்கள் பரலோக பிதாவே, நீர் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று கூறியிருக்கிறீர். எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. கிறிஸ்துமானவர் மரித்து வேதவாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுது எங்களுடைய அறிக்கையின் பேரில் வேண்டுதல் செய்யும்படி உன்னதங்களிலே மகத்துவமான தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதாவது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இதுவே அவருடைய வார்த்தையாய் உள்ளது. இன்றைக்கு இந்த பரபரப்பூட்டும் பரவலான செய்தியில் அநேகர் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கின்றனர். நீர் அவைகளை கண்டீர். வீதியில் விடுகிற ஒவ்வொரு அடைக்கலான் குருவியையும் நீர் அறிந்திருக்கும் போது நீர் எப்படி இந்த கரங்களை காண தவறியிருக்க முடியும்? நீர் அதை அறிவீர். மகத்தான சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் ஒவ்வொரு காரியத்தையும் காண்கிறீர். நீர் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறீர். உம்மால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி நீர் இவர்களை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறீர். பிதாவே, நாங்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்நாள் நீடித்ததாயும் மகிழ்ச்சியாயும் இருப்பதாக. அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உம்மையே சேவிப்பார்களாக. அவர்கள் ஒருபோதும் தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் இந்திரவே வரட்டும். அவர்கள் வந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு இந்திரவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. அன்புள்ள தேவனே, இதை அருளும். நாங்கள் அதை கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுதும் பிதாவே, நாங்கள் ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை தவறி போக முடியாது என்பதை நான் அறிவேன். அது எங்களுடைய சொந்த ஊரில், அதாவது ஊழியக்காரன் தன்னுடைய சொந்த ஊர் ஜனங்களுக்கு மத்தியிலே என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இருமுறை கர்த்தாவே, இந்த 10 ஆண்டுகளில் அது சம்பவிக்க நீர் அனுமதித்திருக்கிறீர். இன்றைக்கு மீண்டும் அதை நீர் அருள மாட்டீரா? இது ஈஸ்டராய் உள்ளது. எங்களுடைய சிந்தைகளோ ஈஸ்டர் நினைவுகளின் மேலும் உயிர்த்தெழுதலின் மேலும் புதுமை குன்றாமல் இருக்கின்றன. அது வாடாமல் புத்தம் புதிதாகவே சுவிசேஷத்தின் மேல் உள்ளது. இந்த காலையில் இங்கே அது இருமுறை பிரசங்கிக்கப்பட கேட்டுள்ளோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை காண விரும்புகிறோம். நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் ஜனங்களுக்கு கூறியிருக்கிறேன். நீர் இருப்பேன் என்று நீர் கூறினீர். நீர் எப்பொழுதுமே சர்வ வியாபியாய் இருக்கிறீர். நீர் இப்பொழுதே வந்து கருவிகளாக எங்களை பயன்படுத்த எடுத்துக் கொள்ள மாட்டீரா? கர்த்தாவே, அவைகள் அற்பமானவர்களாய் இருக்கின்ற காரணத்தால் உம்முடைய அற்பமான ஊழியக்காரனை எடுத்தாள மாட்டீரா? எங்கள் மூலமாக இன்றைக்கு கிரியை செய்யும். அதாவது இங்கு அமர்ந்துள்ள புருஷரும் ஸ்திரீகளும் உம்மை ஏற்றுக்கொண்டுள்ள அவர்கள் என்ன செய்துள்ளார்கள் என்பதை பாரும். அது போலியான ஏதோ ஒரு காரியம் அல்ல. அது கர்த்தராகிய இயேசுவாய் உள்ளது. ஓ தேவரே, இதை அருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். ஓ என்னே, நீங்கள் நலமாக உணர்கிறீர்களா? நான் களைப்புற்று விடாய்த்து போயிருந்தாலும் கூட நானும் அந்த விதமாக நலமாக இருப்பதை உணர்கிறேன். இது எப்படிப்பட்ட மகிமையுள்ள வார்த்தையாய் உள்ளது! இப்பொழுது நண்பர்களே, என்னால் முடிந்த அளவு முழுமையாய் பிரசங்கித்திருக்கிறேன். நான் ஒரு விதமாக இன்றைக்கே 2 முறை பிரசங்கித்திருக்கிறேன். நாளை நான் காரோட்டி செல்ல துரிதமாய் புறப்பட வேண்டும். நான் வாஷிங்டனில் உள்ள டொக்கோமாவிற்கும் மற்றும் கனடாவிற்கும் செல்ல அதிகாலையிலேயே புறப்பட வேண்டும். நாளை ஆராதனைகளுக்கு அவர்கள் நான் ஆகாயமானத்தின் மூலம் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் நான் காரோட்டி செல்லலாம் என்றிருக்கிறேன். ஆகையால் இப்பொழுது கவனியுங்கள். முழு பிரசங்கத்தையும் என்னால் செய்ய முடிந்தாலும் கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு காரியமானது, அதாவது நீங்கள் அதை காணும்படி உயிர் வாழ்ந்தால், நான் 1000 ஆண்டுகளாக உங்களிடத்தில் கூற முடிந்த எல்லா காரியங்களை காட்டிலும் அவர் செய்கிற ஒரு காரியமே பெருமதிப்புடையதாயிருக்கும். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அப்படியே பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது உங்களில் அநேகர் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் களைப்புற்றிருப்பதை நான் அறிவேன். ஆயினும் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே காத்திருங்கள். இப்பொழுது நான் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், அதாவது அது சம்பவிக்கலாம் என்று நான் கூறவில்லை. நான் விசுவாசத்தினாலே தேவன் செய்த வண்ணமாகவே செய்யும்படிக்கு கேட்டுக்கொண்டுள்ளேன். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பதை ஜெஃபர்சன் வில்லில் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் ஊழிய களத்தில் இருந்த போது செய்தது போலவே இங்கே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தரும்படிக்கு நான் அவரிடத்தில் இப்பொழுதே வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் அதை இருமுறை பெற்றுள்ளோம். இந்நாளுக்கு பிறகு மீண்டும் இக்கூடாரத்திற்கு எப்பொழுது திரும்பி வருவேன் என்று எனக்கு தெரியாது. நான் இந்த சிறிய பண்டைய சபையை நேசிக்கிறேன். இதில் மிக அதிகமான அந்நியர்கள் இங்கே உள்ளே இருக்கவில்லை. அதே சமயத்தில் இங்கே இந்த பிரசங்க பீடத்தின் மேல் 12 ஆண்டுகளாக இங்கே பிரசங்கித்து வருகிற காரணத்தால் என்னுடைய கை ரேகைகள் பதிந்துள்ளன. இப்பொழுது நான் சுவிசேஷ ஊழியத்தில் 23 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். ஓ, நான் திரும்பி பார்க்கும்படியாக அதிக அளவிற்கு ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். நான் மிக அதிகமாகவே காரியங்களை பார்த்திருக்கிறேன். ஜனங்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. எனக்கே தெரியும், நான் அறிவேன். ஆம் ஐயா, முழு உலகமே வித்தியாசமாக கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் என்றார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நண்பர்களில் அநேகர் இங்கே உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களில் சிலர் வெளியே இருக்கிறார்கள். என்னுடைய மருத்துவ நண்பர்கள் இருவர் கூட இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள். நான் ஒரு மதவெறியன் அல்ல, நான் வெறுமன. அது ஏற்புடையதானால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பது மதவெறித்தனம் என்று நீங்கள் அழைப்பீர்களேயானால் அப்பொழுது நான் ஒரு மதவெறியனே. அது உண்மை. நான் அதை என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதே இங்கே என்னுடைய வாதமாக இருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டிருப்பாரேயானால் அவர் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் இதை பார்க்கலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள் என்றார். இந்த உயிர்த்தெழுதலின் காலையில் இங்கே தேவன் மீண்டும் காட்சியில் தோன்றுவாரையானால் அது அவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரூபத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அவரை காண விரும்புகிறீர்களா? அவர் கிளையப்பாவோடும் மற்றவர்களோடும் வந்தது போன்று வருவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் தேவன் அதை செய்வார் என்றால் அப்பொழுது நான் உங்களுக்கு சுவிசேஷ சத்தியத்தையே கூறியிருக்கிறேன். இப்பொழுது அவர் இந்த காலையில் இங்கே தோன்றுவாரையானால் அவர் என்ன செய்வார்? அவர் கூற முடிந்ததோ நீங்கள் வந்து கர்த்தாவே நீர் என்னை ரட்சிக்கும் என்று கூறுவீர்களா? அப்பொழுது அவர் என்ன கூறுவார்? நான் உங்களுக்காக கல்வாரியில் மறித்த போது நான் அதை செய்துவிட்டேன். ஏனென்றால் அதுதான் அவருடைய சுவிசேஷம். நீங்களோ கர்த்தாவே நீர் என்னை குணமாக்குவீரா என்று கேட்பீர்களா? அதற்கு அவரோ நான் உங்களுக்காக கல்வாரியில் மறித்த போதே நான் அதை செய்துவிட்டேன் என்று கூறுவார். இப்பொழுது அவர் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்னவென்றால் உங்களுக்கு மத்தியிலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பதேயாகும். அது உங்களை விசுவாசிக்கும்படி செய்து அதனை ஏற்றுக்கொள்ள செய்யும். அது உண்மைதானே? இப்பொழுது இந்த காலையில் பையன்கள் சில ஜபாட்டைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் வெள்ளி வந்து அவர்கள் கையில் இருந்த கொஞ்சம் ஜபாட்டைகளை கொடுத்து தீர்த்து விட்டார்கள் என்று என்னிடத்தில் கூறினான். ஆனால் அவர்கள் சுற்றிலும் சென்று கொடுக்கும்படி போதுமான ஜபாட்டைகளை வைத்திருக்கவில்லை. அவன் இன்னும் சற்று அதிகமான அட்டைகளை கொடுக்க வந்தபோது அவனுக்கு நேரமாகிவிட்டது. எனவே அவன் வெளியே போய் சில ஜபாட்டைகளை கொடுக்க துவங்கும் போதே சகோதரன் நெவில் அவர்கள் நம்பிடுவாய் என்னும் பாடலை பாடத் துவங்கிவிட்டார். இதோ உடனே அவர்கள் அங்கிருந்து ஓடி வந்து விட்டனர். அப்பொழுது சகோதரன் உற்சவர்களும் மற்றவர்களும் ஏன் பாடல்கள் ஏற்கனவே பாடப்பட்டு விட்டது என்று கூறினார்களாம். எனவே நானும் விரைந்து வர வேண்டியதாக இருந்தது. அதிகமான ஜவாட்டுகளை கொடுக்கவில்லையா? ஒருவேளை 50 அல்லது 100 அதை போன்றுதான் அநேகமாக கொடுத்திருப்பார்கள். ஆகையால் கூடுமானவரை நம்மால் முடிந்தளவு எத்தனை அட்டைகளை பார்க்க முடியுமோ அத்தனை அட்டைகளை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சிறு ஜபாட்டைகளை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது ஒரு சிறு சதுர வடிவமான அட்டையாகும். அதன் முன்பக்கத்தில் என்னுடைய புகைப்படம் இருக்கும். அதனுடைய பின்புறத்தில் ஒரு எண் இருக்கும். நாங்கள் இங்கே ஜனங்களை வரிசைப்படுத்தி நிற்க வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். அவர்கள் கூட்டமாக வந்து விடுகிறார்கள். நாங்கள் முடிந்த அளவு அவர்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அட்டைகளை பெற்றுக் கொள்ளும் போது ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே அநேக ஜபாட்டையே இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே ஒருவேளை 100 பேர் ஜபாட்டை இல்லாமல் இருக்கலாம். ஜபாட்டை எந்த காரியத்தையும் ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அது பொருட்படுத்துகிற ஒரே காரியம் நீங்கள் தேவனில் விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். இயேசு ஜனங்களுக்காக ஜபித்தார். அது உண்மை. அநேக முறை அவர்களுடைய கோளாறு என்னவென்பதை அவர் அவர்களுக்கு கூறினார். ஆனால் அவர் ஒருபோதும் நான் உங்களை குணமாக்கியுள்ளேன் என்று கூறவே இல்லை. அவர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த குருடனான பத்திமே இவ்வீதியில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இயேசுவானவர் ஒரு கால் பத்திமையை உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து, அதாவது இங்கிருந்து ஏறக்குறைய அடுத்த மூலை வரையில் உள்ள தூரத்தில் இருந்ததான வாசல் அடைக்கு நடந்து சென்றிருந்திருக்கலாம். இதோ இயேசு வந்துவிட்டார். அப்பொழுது அங்கே அந்த மதச்சுவருக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த குருட்டு பிச்சைக்காரன் கூச்சலிட்டான். ஜனங்களோ கூச்சலிட்டு அந்த மதவெறியரை அப்புறப்படுத்துங்கள், பிதற்றுபவரே வாரும், நீர் ஏன் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அதை எங்களுக்கு காண்பிக்கூடாதா என்று கூறினர். மற்றவர்களோ ஓசன்னா ஓசன்னா, அவர் ராஜா தாவீதின் குமாரன் என்று கூறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோருமே பல்வேறுபட்ட நிலையில் கலப்புற்றிருந்தனர். இயேசு கல்வாரியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தம்முடைய முகத்தை அவரதை நோக்கியவாறு சென்று கொண்டிருந்தார். அவர் நடந்து செல்வதை நான் காண்கிறேன். அவருடைய வாலிப வாழ்க்கை வெறுமன 30 வயதிற்கு சற்று மேம்பட்டதாய் மாத்திரமே இருந்த போதிலும் அவர் வயோதிகரை போன்று காணப்பட்டார். அவர் கிட்டத்தட்ட 50 வயதுடையவர் என்றே அவர்கள் கூறினர். ஆனால் அவரோ 33 வயதினை மட்டுமே உடையவராயிருந்தார். அவர் மீது வைக்கப்பட்ட உலகத்தின் பாவங்களினால் அவருடைய முகபாவம் அவ்வாறு அமைந்திருந்தது. எப்போதும் இருந்து வந்த சுகவீனம் அனைத்தும் அவர் மீது தொங்கிக் கொண்டிருந்தன. சிலுவையில் அறையப்படுவதற்காகவே அவர் கல்வாரியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அங்கிருந்த வயோதிக குருட்டு பிச்சைக்காரனோ கந்தையாய் கிழிந்த அரைக்கை சட்டையை அணிந்தவனாய் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்றே கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஜனங்களோ உட்கார்ந்திரு என்று அதட்டி கூறினர். ஆனால் இயேசுவோ நின்று திரும்பி அங்கே அப்பாலை நோக்கி பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசமே. ஏழ்மையான அந்த பெண்மணி ஏறெடுத்து பார்க்க ஒன்றுமில்லாதவனாய் இருந்தாள். அவள் கூட்டத்தாரினூடாக அவருடைய பாதங்களுக்கிடையே அங்கே நெருக்கிக் கொண்டே அங்கே நகர்ந்து சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டுவிட்டு பின்னர் அங்கிருந்து திரும்பி கூட்டத்திற்குள் எங்கோ ஓடி அமர்ந்து கொண்டாள். அப்பொழுது இயேசு நின்று, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். பின்னர் அவர் அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மேலும் உங்கள் இதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன என்று கேட்டார். கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீ அவர் அதை எண்ணியிருந்தது போல அப்பொழுது அவர்கள் கூறினதோ, பிலிப்பு அவரண்டை வந்தபோது அவருடைய முதலாம் ஊழியம் இயேசுவானவர் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க ஒரு ஜப வரிசையில் நின்று கொண்டிருந்தார். இதோ நேற்றைய இயேசு இருக்கிறார், இன்றைக்கும் இது இயேசுவாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் மாறாதவராயிருக்கிறார். அந்த வெளிச்சம் அங்கே காலையில் இருந்தது, அது இங்கே சாயங்காலத்தில் அதே மாறாத இயேசுவாய் நேற்றும் இன்றும் பாருங்கள் என்றும் மாறாதாய் உள்ளது. இயேசு அங்கே நின்று கொண்டிருந்த போது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். அவன் நாத்தான்வேல் என்று அழைக்கப்பட்ட தன்னுடைய நண்பனிடத்திற்கு ஓடினான். அவன் சென்று நாத்தான்வேலை கண்டான். பிலிப்பு சென்று நாத்தான்வேலை கண்டான். நாத்தான்வேல் ஒரு மரத்தின் கீழ் செபித்துக் கொண்டிருந்ததை அவன் கண்டான். அவன் இவனை திரும்ப அழைத்து வந்தபோது இயேசு அங்கே வந்திருந்தார். கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். அங்கே எங்கோ அவன் இருந்தான். இயேசுவோ அங்கே ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் நோக்கி பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அவனோ, ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். அல்லது போதகரே, சங்கை என்ற ஒரு பட்டம். அப்பொழுது அவர், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். பரிசேயரோ, நீங்கள் பாருங்கள், அவர் ஒரு குறி சொல்பவர், அவர் ஒரு பிசாசு, அவர் பெயெல்செபூல் என்று கூறினர். ஆனால் பிலிப் என்ன கூறினான்? நாத்தான்வேல் என்ன கூறினான்? அவன் ஓடி போய் பாதத்தில் விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அப்பொழுது அவர், நான் உனக்கு இதை சொன்ன காரணத்தால் நீ விசுவாசிக்கிறாயா? நீ இதை பார்க்கலும் பெரிதானவைகளை காண்பாய், ஏனென்றால் நீ ஒரு விசுவாசி. புரிகிறதா? நீ இதை பார்க்கலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். புரிகிறதா? இப்பொழுது அதே இயேசு இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் வியாதியுள்ள ஜனங்களை வரிசைப்படுத்தி மேலே கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிக்க துவங்குவோம். இப்பொழுது நீங்கள் ஜெபாட்டைகளே இல்லாமல் அங்கே வெளியே கூட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்பொழுது தேவன் உங்களை சுகப்படுத்துவார். உங்கள் இருக்கைகளிலேயே அமர்ந்திருங்கள். அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை திரும்பி பார்த்து, அப்பொழுது அவர் கூறின அதே காரியத்தை இப்பொழுதும் கூற முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? சரி, இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறுவேன். ஜெபாட்டை எண் ஒன்றை வைத்திருப்பது யார்? நான் பார்ப்போம். உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஜெபாட்டை எண் ஒன்று, ஏன் ஒன்று, ஏன் இரண்டு, இங்கு வந்து வரிசையில் நில்லுங்கள். இப்பொழுது நான் அவர்களுக்காக ஒரு நேரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லோரையும் நிற்க வைக்க நமக்கு போதிய இடவசதி இல்லை. எண் இரண்டு, ஜெபாட்டை எண் இரண்டை வைத்திருக்கிறது யார்? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? ஜெபாட்டை, இந்த பெண்மணி இங்கே இருக்கிறாள். எண் மூன்று, பெண்மணியே இந்த பக்கமாக இங்கே வாருங்கள். எண் நான்கு என்ற இந்த ஜெபாட்டை வைத்திருக்கிறது யார்? ஜெபாட்டை எண் மூன்றை வைத்திருக்கிறது யார்? அந்த ஒன்றை நான் வைத்திருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஜெபாட்டை எண் மூன்று, ஜெபாட்டை எண் நான்கு, ஜெபாட்டை எண் ஐந்து. ஜெபாட்டை எண் ஐந்தை வைத்திருக்கிறது யார்? அங்கே பின்னால் உள்ள ஒரு பெண்மணி. சரி, ஜெபாட்டை எண் ஆறு, எண் ஏழு. நீங்கள் சரியாக இங்கே இந்த பக்கத்திற்கு வாருங்கள். இப்பொழுது நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு வரட்டும். எப்படி அவர்களை இந்த ஒரு வழியில் சுற்றி கொண்டு மேடையில் மேல் இங்கே வரவழைப்பது என்பதை ஒருவேளை நான் அறியாமல் இருக்கலாம். சரி, உங்களால் முடிந்த அளவு துரிதமாக வாருங்கள். இசைப்பேடை இசைப்பவரே, நீங்கள் விரும்பினால் நம்பிடுவாய் என்ற பாடலை வாசியுங்கள். எனக்கு யார், எங்கே, எப்படி, எப்பொழுது, யார் என்பதை அறிந்து கொள்ள வழியே கிடையாது. இப்பொழுது நம்மால் எத்தனை பேரை எழுதி நிற்க வைக்க முடியும் என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? அந்த ஜெப அட்டை எண் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எண் எட்டை, ஜெப அட்டை எண் எட்டை வைத்திருப்பது யார்? மகனே, அங்கே போ. ஜெப அட்டை ஒன்பது, ஜெப அட்டை எண் ஒன்பதை வைத்திருக்கிற நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஒரு கால் யாராவது கேட்க முடியாமல் செவிடா இருக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ளவர்களுடைய அட்டையை நீங்கள் நோக்கி பாருங்கள். செபாட்டை எண் ஒன்பது, ஒன்பது என்ற எண்ணை வைத்துள்ள நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? எழும்ப முடியாதவர்கள் வேறு எவரேனும் இருக்கிறார்களா? நீங்கள் முடமானவர்களா இருந்து எழும்பி நிற்க முடியாமல் இருந்தால் அவர்கள் உங்களை சுமந்து வருவார்கள். ஜெபாட்டை ஒன்பது, அவர்கள் ஒரு கால் வந்துவிட்டிருக்கலாம். ஜெபாட்டை பத்து, சரி பெண்மணியே இங்கே வாருங்கள். ஜெபாட்டை பதினொன்று, ஐயா அந்த பக்கமாக வாருங்கள். ஜெபாட்டை பனிரெண்டு, ஐயா இங்கே வாருங்கள். ஜெபாட்டை பதிமூன்று, சரி பெண்மணியே இங்கே வாருங்கள். ஜெபாட்டை பதினான்கு, நீங்கள் பதினான்கு வைத்துள்ளீர்களா? பதினைந்து, பெண்மணியே நீங்கள் விரும்பினால் இங்கே வாருங்கள். அது அருமையாய் உள்ளது, வாருங்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் சுற்றிக்கொண்டு அங்குள்ள அந்த நடைப்பிரகாரத்தில் இருக்கும்படிக்கு ஒரு கால் செல்லலாம் என்று நான் அறிவிக்கிறேன். பெல், அங்கிருந்து வாருங்கள். சற்று இங்கே வந்து நடைப்பிரகாரத்தின் மத்தியில் நில்லுங்கள். அது சரி, அது சரியே. அவர்களை அங்கே வரிசைப்படுத்துங்கள். பெண்மணியே இங்கே கீழே வாருங்கள். பெண்மணியே, அன்பான சகோதரியே, அங்கே போய் நில்லுங்கள். வரிசையினூடாக சரியாக செல்லுங்கள். எத்தனை பேரை நாம் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்ப்போமாக. நாம் இவர்களின் பேரில் ஒரு நிமிடம், அப்படியே ஒரு நிமிடம் காத்திருப்போமாக. இப்பொழுது உண்மையான பயபக்தியோடு இருங்கள். தொடர்ந்து அமர்ந்திருங்கள். அமைதியாய் பேசாமல் அமர்ந்திருங்கள். இப்பொழுது இது ஒரு தேவனுடைய வீடாய் இருக்கிறது. சரி, அந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது என்ன கூறுகிறீர், என்ன சொல்லுகிறீர்? சரி, நம்மால் இன்னும் ஒரு சிலரை சேர்த்து நிறுத்த முடியுமா? சரி, ஜபாட்டை நான் எந்த எண்ணில் விட்டுவிட்டேன்? ஆமையா, உங்களுடைய ஜபாட்டை எண் என்ன? பதினான்கு. சரி, ஜெப அட்டை எண் பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது. பெண்மணியே, இந்த வழியே வாருங்கள். மேலே அந்த வழியாக, அந்த வழியாய், அந்த வழியாய் செல்லுங்கள். சரி, நம்மால் எத்தனை பேரை நிற்க வைக்க முடியுமோ, ஏறக்குறைய அத்தனை பேரை நிற்க வைப்போம். பெண்மணியே, அந்த வழியாய் செல்லுங்கள். நீங்கள் செல்வீர்களேயானால் அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். சரி, என்ன சொல்லுகிறீர்கள்? நல்லது. சரியே, நம்மால் அதை போன்று நிற்க முடிந்தபடியால் அதுவே போதுமானதாயிருக்கும். என்ன சகோதரியே, மூக்கில் ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிற குட்டிப்பெண் இவள்தானா? நாம் ஒரு சில நிமிடங்கள் நிறுத்துவோம். நீங்கள் ஒரு நிமிடம் உங்களுடைய தலைகளை தாழ்த்துவீர்களா? பிதாவே, உம்முடைய இயேசு பிள்ளையாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தேவனே, நீர் இந்த குழந்தையை தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்தத்தை நிறுத்தும். அது இப்பொழுதே வடிவதை விட்டு நின்று போவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரத்த மடிதலை கடிந்து கொள்கிறோம். சரி, நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தியே இருப்போமாக. கர்த்தராகிய இயேசுவே, இன்றைக்கு கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற அநேகர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ள காரியங்களை நீர் அருள வேண்டும் என்று எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதை தேவனுடைய மகிமைக்காகவே செய்யும். நாங்கள் இயேசுவின் நாமத்தினூடாக ஜெபிக்கிறோம். ஆமென். சரி, இப்பொழுது நம்மால் முடிந்த அளவு நாம் பயபக்தியாயிருப்போமாக. நினைவில் கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது, இது முழுவதும் தேவனுக்குள் அசைவாடுதலாய் உள்ளது. இப்பொழுது எனக்கு தெரிந்த ஜனங்கள் அங்கே ஜபவரிசையில் இருக்கின்றனர். சகோதரன் வூட்ஸ் அங்கே இருக்கிறார், நான் அவரை அறிவேன். நான் அந்த இரண்டாம் மூன்றாம் நபரையும் அதற்கு பின்னால் உள்ள ஒருவரையும் அறிவேன். நான் அவர்களை அறிவேன். இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த பெண்மணியை, இந்த முதல் பெண்மணியை நான் அறிவேன். அவளோடு உள்ள கோளாறு என்னவென்பதை நான் அறியேன். ஆனால் அங்குள்ள அவளை எனக்கு தெரியும். ஜெப வரிசையில் எனக்குரிய எனக்கு தெரிந்தவர்கள் அவ்வளவுதான் என்று நான் யூகிக்கிறேன். எனக்கு தெரியாத அநேகர் இங்கே வெளியே இருக்கிறார்கள். நான் உங்களை அறியேன் என்று இந்த காரியங்களை குறித்து நீங்களே உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? இப்பொழுது இங்கே வெளியே எத்தனை பேர் ஜபட்டை இல்லாமல் இருந்தும் எப்படியாயும் நீங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், மேலே உயர்த்துங்கள், மேலே உயர்த்துங்கள். அது அருமையாக உள்ளது. சரி, ஜபட்டை இல்லாமல் இருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நீங்கள் இதை செய்யும்படி நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து அபிஷேகிப்பாரே. ஆனால் அப்பொழுது நீங்கள் இந்த விதமாக நோக்கி பார்த்து உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் நோக்கி பார்த்து, கர்த்தாவே, நான் என்னுடைய முழு இதயத்தோடு உண்மையாய் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களேயானால் அப்பொழுது தேவன் உங்களுக்கு உங்களுடைய சுகமளித்த அருளுவார். நான் அதை என்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது சுற்றுமுற்றும் அசைய வேண்டாம். உண்மையான பயபக்தியோடு இருங்கள். உங்களால் இருக்க முடிந்த அளவு பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது நாம் மீண்டும் ஜெபம் செய்வோமாக. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கியிருப்பதோடு அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார் என்றால் இப்பொழுது இது உங்களை சுகப்படுத்த அல்ல, இது அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்ற ஒரு ரூபகாரப்படுத்தலாய் மாத்திரமே உள்ளது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார் என்றால் அப்பொழுது ரட்சிப்பை போன்ற சுகமளித்தலையும் அவர் ஏற்கனவே கல்வாரியில் சம்பாதித்து விட்டார். சரிதானே? அப்படியானால் ஆமேன் என்று கூறுங்கள். அவர் இனிமேல் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. அவர் செய்யக்கூடிய ஒரே காரியம் ஒரு அடையாளம் அல்லது ஒரு அதிசயத்தை காட்டும் வழி மட்டுமே ஆகும். அதுவே அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். அவர் இங்கே பூமியின் மேல் இருந்த போது செய்த அதே காரியங்களையே அவர் ஒருமுறை செய்வாரானால் அப்பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே? நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அவர் இங்கே பூமியின் மேல் இருந்த போது செய்த ஒரு காரியத்தையே அவர் நிகழ்த்துவாரானால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக 100%.
Now, Father, I pray that you'll be merciful. And now, for your glory, Lord,
இப்பொழுது பிதாவே, நீர் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டீர் என்றும் அது என்னென்றைக்குமான தீர்வையாய் இருக்கும்படிக்கு உம்முடைய மகிமைக்காக கர்த்தாவே, இந்த குடாரத்தில் இன்றைக்கு இங்கே நீர் அதை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் இந்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். இப்பொழுது தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமைக்காக இங்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துக் கொள்கிறேன். ஆகையால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடியே செய்யுங்கள். இப்பொழுது இந்த பெண்மணி இங்கே சரியாக அந்த ஒலிபெருக்கியின் அருகே நிற்கும்படி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு அந்த பெண்மணியை தெரியும். அவளுடைய பெயர் சட்டன் என்று நான் நினைக்கிறேன். நான் தவறாக கூறவில்லை. ஓ காப், என்னை மன்னிக்கவும். நான் இதற்கு முன்பு அந்த ஸ்திரியை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் அவள் எப்பொழுதாவது ஒரு முறை கூடாரத்துக்கு வருவாள். ஆனால் இப்பொழுது அவளோடுள்ள கோளாறு என்ன என்பதை குறித்து நான் ஒன்றுமே அறியேன். ஆனால் இப்பொழுது அவளோடுள்ள கோளாறு என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி, ஏதோ ஒரு வழியில் தேவன் அதை குறித்து என்னிடத்தில் கூறினால் மாத்திரமே ஆகும். அது சரிதானே திருமதி காப்? காப், சரி. இப்பொழுது உங்களுடைய பெயர் காப் என்பதாய் உள்ளதா? சரி. திருமதி காப் அவர்களே, உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தி தருவதன் மூலமே ஆகும். அப்படியானால் அவர் அதை செய்வாரானால் அப்பொழுது மானிட வர்க்கத்துக்கு சொந்தமாகிறாத இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வல்லமையினுடாக மட்டுமே வரவேண்டியதாயிருக்கும். அது தெய்வீக வல்லமையிலிருந்து வரவேண்டியதாயிருக்கும். அசரிதானே? அப்படியானால் அது அவ்வாறு வருமானால் அப்பொழுது நான் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தை உங்களிடம் கூறினேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படி செய்யுமா? புரிகிறதா நண்பரே? அது உங்களை விசுவாசிக்க செய்யுமா? இப்பொழுது ஏசி என கழித்த இந்த அடையாள மேற்சட்டையை அவரே இங்கே அணிந்து நின்று கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? புரிகிறதா? அவர் இங்கே நின்று கொண்டிருந்து இவ்வாறு இருந்தால் இப்பொழுது அந்த ஸ்திரீ ஒரு கால் பணத்தொல்லையை உடையவளாயிருக்கலாம், அவள் குடும்ப தொல்லையை உடையவளாயிருக்கலாம், அவள் சுகீன தொல்லைகளை உடையவளாயிருக்கலாம். எனக்கு தெரியாது. தேவன் அதை அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியாது. என்னால் அதை உங்களுக்கு கூற முடியாது. ஒரு கால அவள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், அதுவே அவள் மீது வருகிற தொல்லைக்கு காரணமாக இருக்கலாம். எனக்கு தெரியாது. தேவன் அதை அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியாது. ஆனால் அவரால் அதை எனக்கு கூற முடியும். பாருங்கள், அதுதான் இது. இயேசு பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது போல் அதையே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார் என்றார். எனவே அது அதனோடாகவே வர வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நான் இங்கே இந்த ஸ்திரீனிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், மனோ தத்துவத்தினால் அவளுடைய சிந்தையை படிப்பதல்ல. இல்லையா? அப்படி அல்லவே? அது தவறானது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இது அவ்வாறானது அல்லவே? அதுவல்ல இது என்பதை அறிந்திருக்கிற பரலோகத்தின் தேவன் என்னுடைய நியாயாதிபதியாயிருக்கிறார். அது தவறாகும். பாருங்கள், மனோ தத்துவத்தினால் அவளுடைய சிந்தையில் உள்ளதை படிப்பதல்ல. ஆனால் இதுவோ உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக உண்டானதாயிருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையில் இருக்கிறார். பேதுருவையும் மற்றவர்களையும் நோக்கி பாருங்கள். அவர்கள் அங்கே நின்று ஜனங்களை நோக்கி பார்த்தனர். எப்படி பவுலும் இன்னும் பல்வேறுபட்டவர்களும் ஜனங்களை நோக்கி பார்த்தனர்? அப்பொழுது குறிப்பிட்ட காரியங்கள் தவறாக இருந்தன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். இயேசு கிணச்சண்டையில் இருந்த ஸ்திரீனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் தொடர்ந்து அவளோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தினார். இப்பொழுது அது பரிசுத்த யோவான் 4 அதிகாரத்தில் உள்ளது என்பதை நாம் யாவரும் அறிவோம். அவர் கிணச்சண்டையில் இருந்த ஸ்திரீனிடத்தில் பேசினார். அவர் கிணச்சண்டையில் இருந்த ஸ்திரீனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கையிலே அவர் வெறுமன அவருடைய ஆவியை பகுத்தறிந்து கொண்டிருந்தார். பிதாவானவர் சமாரியாவின் வழியாக அவரை போகும்படி அவரிடத்தில் கூறியிருந்தார். அவர் போய்கொண்டிருந்த இடம் எரிகோவாயிருந்தது. அது எருசலேமில் இருந்து இதை போன்று நேராய் கீழ்நோக்கி இருந்தது. ஆனால் அவர் சுற்றி கொண்டு செல்லும் வழியாய் சமாரியாவுக்கு சென்றார். ஏனென்றால் கர்த்தர் அங்கே போகும்படி அவரிடத்தில் கூறியிருந்தார். அப்பொழுது அவர் அங்கே கிணச்சண்டையிலே அமர்ந்து கொண்டு சீஷர்களையோ தூரமாய் அனுப்பியிருந்தார். அந்த ஸ்திரீ வந்து கொண்டிருந்ததை அவர் அறிந்திருந்தார். அவள் தன்னுடைய தண்ணீர் மூலம் குடத்தோடு வந்தபோது அவரோ தாகத்துக்கு தாய் என்றார். அப்பொழுது அவள், நீர் இடத்தில் இப்படி கேட்பது வழக்கமல்லவே என்றாள். அதற்கு அவர், நீ யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருந்தாயானால் அப்பொழுது நீயே என்னிடத்தில் தண்ணீருக்காக கேட்டிருப்பாய். அப்பொழுது நீ இங்கு வந்து மொண்டிராத தண்ணீரை நான் உனக்கு கொடுத்திருப்பேன் என்றார். சரிதானே? அதன் பின்பு உரையாடல் சற்று நேரம் நிகழ்ந்த பிறகு அவர் முடிவிலே அவளுடைய கோளாறு என்னவாக இருந்தது என்பதை சரியாக கண்டுபிடித்தார். அப்பொழுது அவர், போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அவளோ, எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அப்பொழுது அவர், அது உண்மை, அது சரியே என்றார். மேலும் அவர் தொடர்ந்து, உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை என்றார். அதற்கு அவள், நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். மேசியா வரும்போது அவர் இதை செய்வார் என்றும் அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்பதையும் நான் அறிவேன் என்றாள். ஆனால் நீர் யார் என்றாள். அதற்கு அவர், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்பொழுது அது நேற்றைய இயேசுவாய் இருந்தது, அது இன்றைய இயேசுவாயும் உள்ளது. இப்பொழுது முறைப்படி பெண்மணியே, உங்களை குறித்து நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி, உங்களுக்கும் எனக்கும் இடையே தேவனோடு ஏதோ ஒரு விதமான தொடர்பு இருக்க வேண்டும். அதுவே அதை வெளிப்படுத்தும். என கருகில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய தூதனை, அந்த ஒளியை குறித்து அவர்கள் எடுத்துள்ள அந்த புகைப்படத்தை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அது தெரியுமா? நீங்கள் அவைகளில் ஒன்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சபையானது எப்போதாவது, ஓ உண்மையாகவே, நீங்கள் அதை இங்கே சபையில் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதைத்தான் நான் நமக்கு அருகில் கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த ஒளி இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின அதே அக்கிரிஸ்தவமாய் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவாய் உடன்படிக்கையின் தூதனாய் இருந்தது. அது உண்மையே. அப்பொழுது அவர் இயற்கைக்கு மேம்பட்ட ஒளியின் ரூபத்தில் இருந்தார். அவர் இறங்கி வந்து மாம்சத்தில் இருந்தார். பின்னர் அவர், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் தேவனிடத்துக்கு திரும்பி போகிறேன் என்றார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகம் என்பது அவிசுவாசி என்பதாய் உள்ளது. நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இப்பொழுது கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என்னை நீங்கள் அறிவீர்கள். ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட்டத்தாரே, நீங்கள் பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது அந்த அதே வெளிச்சம் இங்கே என்னுடைய வலது பக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது எனக்கும் அந்த ஸ்திரிக்கும் இடையே அசைவாடி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய வாழ்க்கை மறைக்கப்பட முடியாது. இப்பொழுது என் சகோதரியே, உங்கள் மீது இப்பொழுது உள்ள அந்த ஒளி உன்னை எவ்விதத்திலும் புண்படுத்தப் போகிறதில்லை. அது உனக்கு உதவி செய்யவே உள்ளது. அது மாத்திரமே ரட்சிப்பின் வழியாகும். நீங்கள் இங்கே இருப்பது இல்லை. நீங்கள் இங்கே இந்த பட்டணத்தில் வசிக்கவில்லை. நீங்கள் நியூ ஆல்பனியில் வசிக்கிறீர்கள். நீங்கள் நியூ ஆல்பனியில் வசிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மருத்துவரின் கவனிப்பின் கீழ் இருக்கிறீர்கள். மருத்துவர் உங்களிடத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான காரியம் உள்ளது என்றும், அது தொண்டையில் உள்ள ஒரு காரியம் என்றும் கூறியிருக்கிறார். அது உங்களுடைய தொண்டையில் உள்ள ஒரு காற்று குழாய் சார்ந்த நிலையாகும். நீங்கள் இந்த தேசத்தை விட்டு இங்கிருந்து தூரமாக செல்ல வேண்டும் என்றும், அது மாத்திரமே நீங்கள் சுகமடையக்கூடியதற்கான வழியா இருக்கும் என்றும் மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனையும் கூறியுள்ளார். கர்த்தராகிய இயேசுவால் இதை குணப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கீழ் இருக்கையில் இந்த ஸ்திரீயின் மீது கரங்களை வைத்து இந்த கோளாறை நான் கடிந்து கொள்கிறேன். நீர் கல்வாரியில் அவளை சுகப்படுத்தி இருக்கிறீர். எனவே அவள் விடுதலை அடைந்து செல்லும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். என் சகோதரியே, சமாதானமாய் செல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு இருப்பார் என்பதே என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது பயபக்தியாயிருங்கள், கவனியுங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். பெண்மணியே, நீங்கள் இது விதமாக நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது அந்த ஒருவராகிய நாம் அவருடைய பிரசனத்தில் இருக்கிறோம். அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். துவக்கத்திலிருந்தே உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் புசித்திருக்கிற ஒவ்வொரு ஆகார துணுக்கையும் அவரே உங்களுக்கு போஷித்திருக்கிறார். உங்களை குறித்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் உங்களை அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்றும், உங்களை குறித்து எல்லாவற்றையும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறது என்ன என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை சுகப்படுத்த முடியும். அல்லது நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களுக்காக செய்ய முடியும். எனக்கு அது தெரியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவன் மட்டுமே அதை வெளிப்படுத்தி தர வேண்டும். அதுதானே உண்மை. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, நீங்கள் ஒரு நிமிடம் இந்த விதமாக நோக்கி பாருங்கள். அப்படியே ஒரு நிமிடம் அமைதியாயிருங்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் பயபக்தியாயிருங்கள். இதோ கர்த்தருடைய தூதன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அது மேலே ஒரு சிறு, அதாவது அது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த குட்டிப்பெண் மீது உள்ளது. இந்த குட்டிப்பெண் தன்னுடைய அன்பார்ந்தவர்களோடு அங்கே இருக்கிறார். அந்த குழந்தை தன்னுடைய தொண்டையில் உள்ள ஏதோ ஒரு விதமான கோளாறினால் அவதியுறுகிறது. அது ஒரு தொண்டை கோளாறு. தொண்டையில் உள்ள உள்நாக்கு சதை வளர்ச்சியாக உள்ளது. அது உண்மை ஐயா, அப்படித்தானே? உங்களுடைய கரத்தை அவள் மீது வையுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தான் வெளிப்படுத்தப்பட்டார். அந்த குட்டி பெண்ணை பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை விட்டு வெளியே வா, ஆமேன். சகோதரனே, இந்த குழந்தையை கொண்டு வருவதற்காக நீங்கள் நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் அவளை சுகமடைந்தபடாய் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சித்தது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் ஜெஃபர்சன் வில்லிலிருந்தும் வரவில்லை. நீங்கள் ஜெஃபர்சன் வில்லிலிருந்தும் தூரமாய் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு வரும்போது நீங்கள் கிழக்கிலிருந்து மேற்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வருவது ஒரு காரை போடப்பட்ட சாலையில். அந்த சாலையில் வருகின்றீர்கள். அந்த சாலையின் வலப்பக்கத்தில் ஒரு விதமாய் அமைந்துள்ள ஒரு பட்டணத்திலிருந்து வருகிறீர்கள். அதை சுற்றிலும் அங்கே ஒரு விதமான ஒரு அரசாங்க அலுவலகம் உள்ளது. அது இந்தியானாவில் உள்ள எடின்பர்க். நீங்கள் இந்தியானாவில் உள்ள எடின்பர்க்கில் இருந்து வருகிறீர்கள். உங்களுடைய பெயர் டென்டென் என்று அதன் மேல் இருப்பதை நான் காண்கிறேன். உங்களுடைய பெயர் டென்டென் என்பதாகும். நீங்கள் இருதய குழாயினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். சுகமாய் வீட்டிற்கு திரும்பி செல்லுங்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை குணப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆரோக்கியமாக்குகிறது. நீங்கள் சென்று சுகமடைவீர்களாக, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். இப்பொழுது ஜனங்களே, விசுவாசமாயிருங்கள். சந்தேகப்படாதீர்கள். இப்பொழுது விசுவாசியுங்கள். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? இது நான் அல்ல, அவரே. அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். அந்த ஒருவரே இங்கிருந்து கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது அவர் செய்த அதே காரியங்கள். அது உண்மை, அவர் செய்த அதே காரியங்களாகும். இப்பொழுது பெண்மணியே, நீங்களும் நானும் இக்காலையிலே இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இருவரையுமே தேவன் அறிந்திருக்கிறார். நான் உங்களை குறித்து ஒன்றுமே அறியேன். நீங்கள் அதை குறித்து உணர்வுடையவராய் இருக்கிறீர். ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் என்னை அறிந்திருக்கிறார். அவருடைய ஆவியானது இங்கே நமக்கிடையே உள்ளது. இந்த கூடாரத்தினர் அறிந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய ஜீவியம் முழுவதிலுமே இப்பொழுது நீங்கள் உணர்கின்ற விதமாக இதற்கு முன்பு ஒருபோதும் நீங்கள் உணர்ந்ததே இல்லை. அது உண்மை. ஏனென்றால் நீங்கள் சர்வ வல்லமை உள்ள அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். அந்த ஒளியின் போய்படத்தை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? அதுவே உங்களை சரியாக அந்த விதமாக உணர செய்து கொண்டிருக்கிறது. நான் இந்த நேரத்தில் மற்றொரு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னால் உங்களை காண முடிகிறது. எனக்கு முன்பாக யாரோ ஒருவர் நின்று கொண்டிருக்கிறதாய் உள்ளது. அது ஓர் அன்பான, இனிமையான, தாழ்மையான உணர்வாய் உள்ளது. அது மரித்தோரிலிருந்து எழுந்த கர்த்தராகிய இயேசுவாகும். அவர் ஜீவ ஆவியாய் தேவனாய் திரும்பினார். இப்பொழுது அவர் இங்கே நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு இருப்பார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் ஒரு விசுவாசி. நீங்கள் இங்கே உங்களுக்காக நின்று கொண்டிருக்கவில்லை. நீங்கள் இங்கே ஒரு மனிதனுக்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த மனிதன் உங்களுடைய கணவர். அந்த மனிதனுக்கு குடற்சரிவு உள்ளது. நான் அவனை மற்றொரு காரியத்தில் காண்கிறேன். அவன் ஒரு மது அருந்தும் இடத்தில் குடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு மட்டுமீறிய குடிகாரன். அவன் குடிக்கிறான். அந்த மனிதனுடைய விடுதலைக்காகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சரிதானே? இப்பொழுது பெண்மணியே, அந்த காரியங்கள் எந்த மாண்ட சிந்தைக்கும் அப்பாற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உண்மையா இருக்கவில்லையா? அது தேவனால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவரே, நாங்கள் இன்றைக்கு இங்கே உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த உங்களுடைய ஊழியக்காரியை ஆசீர்வதிக்கிறேன். அவள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்வாளாக. நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். என் சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேண்டிக் கொண்டது எதுவோ அதை போய் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனே அதை அருளும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி ஐயா, என்னை நோக்கி பாருங்கள். நான் பொருட்படுத்தி கூறுவது பார்ப்பதற்கல்ல. பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் என்று அழைக்கப்பட்ட வாசலினூடாக கடந்து சென்ற போது அவர்கள் எங்களை நோக்கி பார் என்று கூறினது போலவே நானும் பொருட்படுத்தி கூறுகிறேன். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கிறோம் என்று நான் யூகிக்கிறேன். நாம் ஒருவரை ஒருவர் அறியோம். ஒருவேளை இதுவே நாம் முதன்முறையாக ஒருவருக்கொருவர் பார்ப்பதாயிருக்கலாம். நாம் ஒருவரை ஒருவர் காணும்படியான நம்முடைய முதல் முறையான சந்திப்பு இதுதானா? சரி, அப்படியானால் நாம் முற்றிலும் அந்நியர்களாக இருக்கிறோம். நான் உங்களை ஒருபோதும் கண்டதில்லை. நீங்கள் என்னை ஒருபோதும் கண்டதில்லை. இதோ நாம் இங்கே இரண்டு மனிதர்களாய் வாழ்க்கையில் முதன் முதலாய் சந்திக்கிறோம். தேவன் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். ஐயா, அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? அவர் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார். இப்பொழுது உங்களை குறித்து ஏதாவது காரியம் இருக்குமாயின், ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. இப்பொழுது ஒவ்வொருவரும் பயபக்தியாயிருங்கள். இங்கே ஒரு பெண்மணி பின்னால் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் மலச்சிக்கலினால் அவதியுற்றிருக்கிறாள். பெண்மணியே, ஒரு நிமிடம் நில்லுங்கள். அது உண்மை. அது உண்மை இல்லையா? உன்னுடைய இருதயத்தில் ஒரு படபடப்பு தன்மை உடையவளாயிருக்கிறாள். அது மலச்சிக்கலினாலே அன்றி வேறொன்றினாலும் அல்ல. ஏனென்றால் நீ நரம்பு தளர்வுற்று நிலைகுலைந்து போயிருக்கிறாய். ஆனால் நீ வீட்டுக்கு போய் சுகமடைய போகிறாய். உன்னை சுற்றிலும் இருந்த இருளானது இப்பொழுது வெளிச்சமாக மாறிக்கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். பயப்படாதீர்கள். பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஜபாட்டை தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரே காரியம் விசுவாசமே ஆகும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். இப்பொழுது இங்குள்ள இந்த பகுதியினூடாக பொல்லாத ஆவி அசைவாட துவங்குகிறது. யாரோ ஒருவர் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஜபம் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு கருத்த ஒழுங்கற்ற கோடு ஒரு சிறியனிடத்திலிருந்து ஒரு மனிதனிடத்திற்கு அசைந்து செல்வதை காண்கிறேன். அது ஒரு பொல்லாத ஆவி. அது சரியாக விலா எலும்பிற்கு கீழே உள்ளது. நான் ஒரு பரிசோதனையை காண்கிறேன். அது இங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டே தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசமாயிருங்கள். நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் என்னை அதே விதமாக ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பொழுது உங்களோடு உள்ள அதே கோளாறுதான். அங்கே தூரமாய் ஒரு சிறு தொப்பியை அணிந்தவராய் அமர்ந்து வரிசையின் கடைசியிலிருந்து என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீக்கும் உள்ளது. அது ஒரு ஒழுங்கற்ற கருத்து கோடாய் உள்ளது. அந்த பெண்மணி குறுக்கே உள்ள இந்த பெண்மணியினுடைய தலையை நோக்கி பார்த்துவிட்டு தன்னுடைய கரத்தை உயர்த்தியிருப்பதோடு என்னையே இங்கே உற்று நோக்குகிறாள். அதுதான் இந்த பெண்மணி. அது உண்மை. இதோ அது ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது பொல்லாத சக்தியாய் இழுக்கிறதாய் ஒரு ஒழுங்கற்ற கோடாய் உள்ளது. நீங்கள் தொல்லைக்குள்ளாகி இருக்கிறீர்கள். அது சரியாக இங்கே உங்களுடைய பக்கவாட்டின் கீழ் உள்ளது. அது ஒரு பித்தப்பை கோளாறு நிலையாகும். அங்குள்ள இந்த பெண்மணியும் அதை உடையவளாய் இருக்கிறாள். நீங்கள் இருவருமே குணமாக்கப்பட்டு விட்டீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துகிறார். அந்த பொல்லாத சக்தி உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் விடுதலை அடைய போகின்றீர்கள். ஆமேன். விசுவாசமாயிருங்கள். இப்பொழுது ஒரு நிமிடம் பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தில் இருந்து கொண்டு அங்குள்ள ஜனங்களோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்தியிருப்பதோடு இருக்க அவளுக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். நான் அவளுடைய பரிசோதனையை காண்கிறேன். அவளுக்கு குடல் பகுதியில் ஏதோ கோளாறு உள்ளது. பெண்மணியே, அது உண்மை. தேவன் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுக்கு குடலில் கோளாறு உள்ளது, அது உண்மை. எனவே நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் இயேசுவை இப்பொழுதே உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? இங்கிருந்து வெளிப்படுத்தின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சுகமளித்தல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய தலையை சுற்றிலும் ஏதோ ஒரு காரியத்தோடு இருப்பதை நான் காண்கிறேன். அது ஒரு விதமாக காணப்படுகிறது. ஓ, அது சரியாக அவளுக்கு பின்னால் அமர்ந்துள்ள பெண்மணியாய் உள்ளது. அதாவது அங்கே அமர்ந்துள்ள இரண்டாம் பெண்மணி, அவள் ஒரு விதமான தலைவலி உடையவளாய் இருக்கிறாள். எப்போதுமே தலைவலி இருந்து கொண்டே இருக்கிறது. என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அங்கு அமர்ந்துள்ள பெண்மணியே, நரைத்த தலையுடைய ஸ்திரியே, தேவன் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அது உண்மை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது முற்று பெற்று விட்டது. நீங்கள் இப்போது வீட்டுக்கு செல்லலாம். அது அப்பொழுதே உங்களை விட்டு போய்விட்டது. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். அது உங்களிடத்திலிருந்து போய்விட்டது. நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள். ஓ, கர்த்தராகிய இயேசுவின் நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. வாருங்கள், விசுவாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரிசையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, எவ்வளவு அற்புதமானது! நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? அவர் என்ன செய்துள்ளார் என்பதை நோக்கி பாருங்களேன். இந்த உணர்வு என்னவாய் உள்ளது என்றும், அது எப்படிப்பட்டது என்றும், மற்றொரு உலகத்தில் இருப்பது எப்படிப்பட்டது என்பதையும் என்னுடைய சபைக்கு என்னால் விளக்கிக் கொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே கூடாரத்தில் இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை குறித்து நீங்கள் வயப்படைவீர்கள். பயபக்தியாயிருங்கள், பயபக்தியாயிருங்கள். யாரோ ஒருவர் மிகவும் தூரத்திலிருந்து வருகிறதை நான் காண்கிறேன். அது ஒரு இடத்திலிருந்து வருகிறது. அது ஒரு மனிதனாய் உள்ளது. அவர் ஏராளமான மரங்கள் இருக்கின்ற ஒரு தேசத்திலிருந்து வருகிறார். அது வெர்ஜீனியா. அவர் மூட்டுமிக்கத்தினால் அவதியுறுகிறார். தேவன் உங்களை குணப்படுத்துகிறார் என்றும் அவர் உங்களை சுத்தமாக்குகிறார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீங்கள் மூட்டுமிக்கத்திலிருந்து சுகமடைய வேண்டும் என்று வெர்ஜீனியாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். அது சரியல்லவா? ஆமையா, நீங்கள் இப்பொழுது குணமடைந்து விட்டீர்கள். நீங்கள் திரும்பி போகலாம். உங்களுடைய இருதய கோளாறு உங்களை விட்டு போய்விட்டது. எனவே வரிசை விட்டு விலகி திரும்பி செல்லுங்கள். நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை சுகமாக்குகிறார். உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சித்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய உயிர்த்தெழுதலின் பிழையற்ற நிரூபணங்களாயிற்று. விசுவாசமாயிருங்கள். இப்பொழுது ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருப்பதற்காக வருந்துகிறேன். இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் அது என்னை கட்டுப்படுத்துகிறது. நான் அதை கட்டுப்படுத்தவில்லை, அது என்னை கட்டுப்படுத்துகிறது. நான் பயங்கரமாக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னால் கூற முடியும். ஆனால் நான் யாரோ ஒருவருக்கு அருகில், ஒரு நரைத்த தலைமுடி கொண்ட மனிதனுக்கு அருகில் இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அது உங்களோடு உள்ள ஏதோ ஒரு கோளாறாயிருக்கும். அது உங்களுடைய கண்களில் இருக்கலாம். ஆனால் ஐயா, தேவன் உங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அது உண்மையே. நீங்கள் குணமாக்கப்படுவதற்காகவே இங்கிருக்கிறீர்கள். நீங்கள் நரம்பு தளர்வுள்ள நிலையில் உண்மையாகவே நிலைகுலைந்து போயிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு முற்றிலும் சோர்வுற்ற நிலையை உண்டாக்க காரணமாயிருந்தது. உங்களுக்கு பிறக்க கோளாறு உள்ளது. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்கு இருதய கோளாறும் கூட உண்டு. அது உண்மை, உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் உங்களை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்களில் ஏ மில்லர் என்று உள்ளது. சரி, நீங்கள் மவுண்ட் வேலி என்ற இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் சுகமடைந்து வீட்டுக்கு செல்ல உங்களுடைய சாலையில் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலிகூர்ந்து கொண்டே சென்று விசுவாசியுங்கள். திருமில்ஸ் அவர்களே, இது உங்களுக்கு எளிதானதாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்துக் கொண்டே செல்ல வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாக இருக்கிறேன், உங்களை அறியேன். ஆனால் தேவன் அறிவார். சரிதானே, எல்லா காரியமும் போய்விட்டது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். இப்போது சரிதானே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீட்டுக்கு போய் சுகமாயிருங்கள். நீங்கள் ஒவ்வொருவருமே இருதய நீர்க்கோவை வியாதி தேவனுக்கு எம்மாத்திரம். அவரால் எந்த நேரத்திலும் அதை சுகப்படுத்த முடியும். நீங்கள் எப்போதும் ஒரு ஆரோக்கியமான ஸ்திரீயாக இருந்த கேம்பல்ஸ்பர்க் என்ற இடத்திற்கே அவரால் உங்களை திரும்ப அனுப்ப முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களை அறியேன். என்னுடைய ஜீவியத்தில் நான் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாக இருக்கிறேன், ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அதாவது நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதையும் அறிந்திருக்கிறார். சரிதானே, அவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். சரிதானே, பாருங்கள், இந்த அபிஷேகம் இப்பொழுது என் மீது உள்ளது என்றும் அது உங்களையும் உங்களை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் தெரிவிக்கிறது என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களை இதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதே இல்லை. எனவே நான் என்னுடைய கரங்களை உங்கள் மீது வைத்தால் நீங்கள் சுகம் பெறுவீர்களா? நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிசாசை கடிந்து கொள்கிறேன். சாத்தானே, நீ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாய். நீ இந்த ஜனங்களை நீண்ட காலமாக சக்கடைகளினூடாக எடுத்து வைத்திருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்திரீயை விட்டு வெளியே வா. ஆமென். சந்தோஷமாய் உங்களுடைய சாலையில் செல்லுங்கள். உங்களுடைய முதுகில் உங்களுக்கு தொல்லை உள்ளது, ஆனால் தேவனால் உங்களை குணப்படுத்த முடியும். அவரால் சுகப்படுத்த முடியாதா? அவரால் உங்களை குணப்படுத்த முடியுமே. அவரை செய்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் நலமாயிருக்கும். நான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சுகவீனத்தை கடிந்து கொள்கிறேன். நீங்கள் சென்று சுகமாயிருக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் வாருங்கள். உங்களுடைய முழு இதயத்தோடு இப்பொழுது விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். நான் உங்களை அறியேன். உங்களை குறித்து ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிந்த மட்டில் நான் என்னுடைய ஜீவியத்தில் உங்களை ஒருபோதும் கண்டதே கிடையாது. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? அவர் உங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதையும் உங்களை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியாது, நான் அதை அறிந்து கொள்ள வழியே கிடையாது. ஆனால் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றும் உங்களுடைய சகோதரருடைய பிரசனத்தில் அல்லவென்றும் அந்த ஸ்திரீயை நோக்கி பார்த்து அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்பதை அவளிடத்தில் கூறின அவருடைய பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு மேஜை வருகிறதை காண்கிறேன். நீங்கள் அதிலிருந்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வயிற்று கோளாறு உள்ளது. அதுவே உங்களுக்கு வயிற்றில் செழிப்பதற்கு உதவியான இறைப்பையில் சீடோடு கூடிய ரணப்புண் உண்டாக காரணமாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் போய் உங்களுடைய பிரதான தகவல் விருந்தளிப்பு செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். வாலிபரபரே, வாருங்கள். நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய முழு ஆத்மாவோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு அணியனாக இருக்கிறேன், ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். சரியல்லவா? நீங்கள் இருதய கோளாறு நீங்கி சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சரி, கலிகூர்ந்து கொண்டே உங்களுடைய சாலையில் செல்லுங்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை முழுமையாக ஆசுவாசமாக்குகிறது. உங்களை குணப்படுத்தி உங்களை ஆரோக்கியமுடையவராக்குகிறது. பெண்மணியே, நீங்கள் வருவீர்களா? உங்களுக்கும் கூட வயிற்று கோளாறு இருந்தது. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் வயிற்று கோளாறோடு இருந்த அந்த பெண்மணி குணமாக்கப்பட்ட போது உண்மையாகவே ஒரு வினோத உணர்வு உங்கள் மீது உண்டானது. அவ்வாறு உண்டாகவில்லையா? அதே நேரத்தில் நீங்களும் சுகமாக்கப்பட்டீர்கள். உங்களுடைய சாலையிலே போய் உங்களுடைய பிரதான பகல் விருந்தினை புசித்து சுகமடையுங்கள். என் சகோதரனே, நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு கருத்த நிழல் நிற்கிறது. அது மற்ற வியாதியையும் ஜனங்களை கொள்வதை காட்டிலும் ஜனங்களை அதிகமாக கொள்ளுகிற வியாதியாய் உள்ளது. அது இருதய கோளாறாய் உள்ளது. உங்களுக்கும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு கசிவு உள்ளது. நீங்கள் அதிலிருந்து சுகம் பெற முடியாது என்று அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் சுகம் பெற முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் இப்பொழுதே உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சுகப்படுத்தலை ஏற்றுக்கொண்டு இந்த மேடையிலிருந்து ஓர் ஆரோக்கியமான மனிதராக செல்லுங்கள். போய் துதி செலுத்துங்கள். தேவனுக்கே மகிமை. உங்களோடு இருந்த கோளாறும் அதே காரியம்தான். இந்த உங்களுடைய நிலைமையை அஞ்சு நடுங்குகிற ஒரு இருதய கோளாறு உண்டாக காரணமாயிருந்தது. அது உண்மை. இப்பொழுது நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் கலி கூர்ந்து கொண்டே உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி சென்று தேவனுடைய மகிமைக்காக சுகமாயிருங்கள். பெண்மணியே, இங்கே நோக்கி பாருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே ஒரு நிமிடம். நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாயிருக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் அறியோம். ஆனால் மேடையில் இல்லை. அந்த பெண்மணி இங்கே நடந்து வந்த போது ஜனங்களிடத்திலிருந்து ஒரு பயங்கரமான அதிர்ச்சி உண்டானது. ஓ, அது முழு கூட்டத்தார் மீதும் உள்ளது. ஒரு நிமிடம் இந்த விதமாக நோக்கி பாருங்கள். பெண்மணியே, என்னுடைய ஜீவியத்தில் உங்களை நான் ஒருபோதும் கண்டதே இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு உங்களை குறித்து ஒன்றுமே தெரியாது. தேவன் மாத்திரமே உங்களை அறிந்திருக்கிறார். ஆனால் நான் உங்களை காண்கிறேன். நீங்கள் முற்றிலும் நிலை குலைந்து போயிருக்கிறீர்கள். அது நரம்பு தளர்ச்சியாக உள்ளது. நீங்கள் ஒரு மனநிலை பாதிப்புக்குள்ளாயிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லா நேரத்திலுமே பொருட்களை கீழே விடும்படி தவறப்படுகிறீர்கள். நீங்கள் உணவு உண்டும் பாத்திரங்களையும் மற்ற பொருட்களையும் கீழே தவறப்படுவதை நான் காண்கிறேன். நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னர் அந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் இங்கு வர முடிந்து அப்பொழுது நான் உங்கள் மேல் கரங்களை வைத்தால் நீங்கள் சுகமடைவீர்கள் என்று தேவனிடம் வேண்டிக் கொண்டீர்கள். அது உண்மை. அது உண்மையாக இருக்கவில்லையா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அது உண்மை. அது ஒரு ஆவியாய் உள்ளது. அந்த காரியம் கூட்டத்தாரின் மேல் உள்ளது. அங்கே அமர்ந்துள்ள பெண்மணி ஒரு வேதாகம ஆசிரியை அதே காரியத்தினால் அங்கே அமர்ந்து அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். பெண்மணியே, பிசாசு உங்களிடத்தில் பொய்யரைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விடுவிக்கப்பட ஆயத்தமாயிருக்கிறீர்கள். கட்டிடம் முழுவதும் எங்கும் எங்கும் அங்கே நோக்கி பாருங்கள். இதோ மற்றொருவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்பால் ஒருவர் இருக்கிறார். இதோ இங்கே ஒருவர் இருக்கிறார். ஓ, நரம்பு தளர்வு கோளாறோடு உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படியே ஒரு நிமிடம் எழுமி நில்லுங்கள். நீங்கள் விரும்பினால் எழுமி நில்லுங்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய தலையை வணங்கியே இருங்கள். ஓ சாத்தானே, நீ பொல்லாத ஆவியாயிற்று. நீ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாய். இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய கடிந்து கொள்கிறேன். இந்த ஜனங்களை விட்டு போ, வெளியே வா. பெண்மணியே, இப்பொழுது இங்கே நோக்கி பாருங்கள். அப்படியே ஒரு நிமிடம், இப்பொழுது நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள். அது முழுமையாய் உங்களை விட்டு போய்விட்டது. நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய முழு குழுவுமே குணமடைந்துள்ளது. அந்த பொல்லாங்கு உங்களை விட்டு நீங்கிவிட்டது. இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே அமைதியை உணர்கிறீர்கள். நீங்கள் இப்போது சரியாக இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய சாலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக கைகொண்டு கொண்டே சென்று அதற்காக தேவனுக்கு நன்றி கூறுங்கள். சரி, ஐயா வாருங்கள். நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அந்நியராயிருக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் அறியோம். நான் என்னுடைய ஜீவியத்தில் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். ஐயா, இங்கே நோக்கி பாருங்கள். ஒரு நிமிடம் அப்படியே என்னை நோக்கி பாருங்கள். இப்பொழுது கூட்டத்தாரே, இதோ ஒரு அந்நியர் இருக்கிறார். நான் அந்த மனிதனை ஒருபோதும் கண்டதே இல்லை. நான் அவரை அறியேன். அவரை ஒருபோதும் கண்டதும் இல்லை. தேவன் அதை அறிந்திருக்கிறார். நான் அறிந்த மட்டும் என்னுடைய ஜீவியத்தில் நான் அவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று நான் வலியுறுத்தி கூறுகிறேன். அதாவது, நீங்கள் காணக்கூடிய ஒரு சரத்தில் இயேசுவானவர் இங்கே இருந்தபோது செய்த அதே காரியங்களை இன்றைக்கு அவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசமாயிருந்து இந்த காரியங்களை காண்கிற உங்களுடைய கண்கள் பாக்கியம் உள்ளவைகளே. இந்த மனிதன் ஒரு அந்நியராயிருக்கிறார். நான் அவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. ஒருவேளை அவரும் என்னை ஒருபோதும் காணாதவராயிருக்கலாம். நான் எப்போதாவது அவரை பார்த்திருப்பேனால் அது எனக்கு ஞாபகம் இல்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் எனக்கு ஒரு அந்நியனாய் இருந்தார் என்று அவரே கூறினார். ஆனால் தேவன் அவரை அறிந்திருக்கிறார். எனக்கு முற்றிலும் அந்நியனாக இங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த மனிதனை குறித்தும் அவரோடுள்ள கோளாறு என்னவென்றும் அதை குறித்த எல்லாவற்றையும் அவரோடுள்ள கோளாறு என்ன என்பதை குறித்தும் அது என்னவாயிருந்தாலும் தேவனதை என்னிடத்தில் வெளிப்படுத்தி கூறுவாரேயானால் அப்பொழுது அதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை உங்களுடைய சுகமளிப்போராக ஏற்றுக்கொள்வீர்களா? கட்டிடமோ மங்களாகி பின்னர் தெளிவாக தெரிய துவங்குகிறது. நண்பர்களே, நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற காரணத்தை நீங்கள் தெளிவாக அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. நீங்கள் வேறொரு உலகத்திற்குள் செல்கிறீர்கள். நீங்கள் ஒரு வித்தியாசமான இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையின் கடந்த காலத்திற்குள் இருக்கிறீர்கள். அவர்கள் யார் என்றும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதையும் நான் பார்க்கிறேன். நான் அவர்களை பார்க்கிறேன். நீங்கள் அதை தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை. நான் அதை தெளிவாக காண இயலவில்லை. அது இங்கே பரிபூர்ணமாக காணப்படவில்லை. ஏனென்றால் அது ஒரு வீடாய் உள்ளது. அது உண்மை. ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது ஐயா, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுவோடு தொடர்பு கொள்ளும்படியாக அப்படியே ஒரு நிமிடம் என்னை நோக்கி பாருங்கள். நான் அவருடைய ஊழியக்காரனாய் இருந்தால் இயேசு, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்றார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. அது அவிசுவாசி. அவர்கள் பந்து விளையாட்டுகள், நீச்சல் குளங்கள் போன்றவற்றுக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் அவரை ஒருபோதும் காண மாட்டார்கள். ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். அப்படியானால் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால் அவர் இங்கே இந்த காலையில் நின்று கொண்டிருப்பாரையானால் இப்பொழுது நான் பெற்றுள்ள இந்த அபிஷேகம் என்னுடையதாக இருக்கவில்லை. ஆனால் அதுவோ அவருடையதாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் மறைக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஆவியானவரால் தொடர்பு கொண்டுள்ளோம். நீங்கள் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவனால் எனக்கு வெளிப்படுத்த கூடுமானால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் ஒரு வயிற்று கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது முற்றிலும் உண்மை. அதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள், அதாவது அது ஒரு நரம்பு தளர்ச்சி நிலையிலிருந்தே இது உண்டாக காரணமாயிற்று. அது ஒரு நரம்பு தளர்ச்சி அல்ல, வெளிப்புறத்தில் நடுக்கம் கொள்ளும் நரம்பு தளர்வு. நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் ஒருவர் என்பதை நான் காண்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எப்பொழுதுமே திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாலங்களை கடப்பதற்கு முன்பு அவர்களை குறித்து சிந்திக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் நிறைவேறாத காரியங்களையே வலிந்து செய்ய விரும்புகிறீர்கள். அது உங்களுக்கு முன்னமே கூறப்பட்டுள்ளது. அது உண்மை. ஆனால் அவைகளை குறித்து கூறுவது உங்களுக்கு எதன்பையும் செய்கிறதில்லை. ஆனால் இப்பொழுதோ அது கிரியை செய்யும். ஏனென்றால் நீங்கள் சுகமடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆரோக்கியமுள்ள மனிதராக வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை முழுமையாய் சொஸ்தமாக்கி இருக்கிறார். நான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மனிதனை அடிக்கடி அலகடித்து வந்த ஒவ்வொரு பொல்லாத ஆவியையும் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக அவர் சமாதானமாய் செல்வாராக. ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய முழு இதயத்தோடா இயேசு கிறிஸ்து ஈஸ்டரிலே உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அவருடைய பிரசனம் இங்கே உள்ளது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் அவருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறபடியால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படுவீர்களா? நீங்கள் அவ்வாறு கீழ்ப்படுவீர்களையானால் அவனுமாய் இருக்கிற காரணத்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே சுகமடையக்கூடும். இங்குள்ள ஒவ்வொரு நபரும் குணமடையக்கூடும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய தலையை தாழ்த்துங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஜீவனின் ஆக்கியோனே, ஒவ்வொரு நன்மையான இவையும் தருபவரே, உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை இந்த கூட்டத்தாரின் மீது அனுப்பும். இப்பொழுது உம்முடைய ஆவி அசைவாடுகின்றபடியால் இங்கே இந்த கூட்டத்தில், இந்த கட்டுப்பாட்டில் இங்குள்ள ஒவ்வொரு அசுத்தாவியையும், வியாதியாயுள்ள ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிசாசையும் நான் கடிந்து கொள்கிறேன். கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அவரே வாசல்களை திறந்து சிறைப்பட்டோரை விடுதலையாக்கினார். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த காரணத்தால், அவர் தம்மை இன்றைக்கு இங்கே நிரூபிக்கிற காரணத்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலையாயிருக்கிறார்கள். சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா.
I don't care what condition you on the crutches there. Raise up every person. Raise up in the name of Jesus Christ and be made well and move.
இப்பொழுது விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் என்ன நிலைமையில் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அங்கே கக்கத்தண்டுகளில் உள்ள நீங்கள் எழுமிருளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு நபரும் எழுமிருந்து ஆரோக்கியம் அடைந்து குணமடைவார்களாக.